कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण हरे
रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभम नाथया अस्मदाचार्य पर्यन्तं वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मै कलितधारि त्रिनायनिने भगवदोऽस्य धयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः कनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तभङ्ग्रियुगलम् प्रणमामि मूर्ध्याम् भूतं शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्तांग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं
पूमन्नुमादु पुरुंदिय मार्भन् புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயசிய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யசிய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானில சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குருகின்றார். விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்று தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏகம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றலற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அஃதே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன பகுதிராகி தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னும் நாம் அறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுவினே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப பத்மநாப ஏதங்கள் ஆயினவெல்லாம் இரங்கள் இடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வண்ணெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடலில் தன் பாத இலட்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காத்தே. பிராரப்தத்தினாலே நமக்கு சரீரம் வாய்ச்சிருக்கு. உன் புண்ணியத்தினாலே இந்த வாழ்க்கை ஓடிந்திருக்கு. ஆனா இந்த சரீரத்தை ஒழுங்கா உபயோகப்படுத்திக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பொருள் பைசா கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம எதிர்பார்க்கிற இந்த காலம் வரைக்கும் இது உபயோகம் ஆகணும் அப்படின்னு, அப்படி உபயோகம் ஆகல அப்படின்னா பைசா வேஸ்ட், நஷ்டமா போச்சு, ஏமாந்து போயிட்டேன், தண்டமா போச்சு அப்படின்றோம். அந்த ஒரு 10 ரூபாவுக்கோ 20 ரூபாய்க்கோ காய் வாங்குவோம், பணம் வாங்குவோம் சொல்லுவாங்க. ராத்திரி எங்கேயாவது அவசரத்துல மார்க்கெட்ல எங்கேயாவது விற்பான், இல்லாட்டி சீப்பா 1 கிலோ 10 ரூபாமா சரின்னு வாங்கிடுவோம். ஆத்துல வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்போம். ஆத்துல வந்து அது பாதி சொத்தையா இருக்கும், மனசே ஆகாது, ஐயோ ரூபாவும் ஏமாந்துட்டான் 10 ரூபாய்க்கு. ஏதோ உங்க சொத்தை எழுதி வாங்கல, உங்க தங்கத்தை அறுத்துட்டு போகல, உங்களை ஏமாத்தி பேங்க் பேலன்ஸ கொள்ளையடிக்கல, 10 ரூபாய் அதுல பாதி சத்தம் முழுக்க கூட சத்தம் இல்லை சரியா. அதுக்கு எத்தனை புலம்பு புலம்புற, ஐயோ வீணா போயிடுது, 10 ரூபாய் தந்தமா போச்சு, படுபாவி ஏமாத்திட்டான். பகவான் அப்படிதான் பாக்குற, எவ்வளவு அழகா மனுஷ ஜென்மா கொடுத்தோம், தண்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானே, படுபாவி திட்டுறது இல்ல சுவாமி சமத்து, நல்ல வார்த்தை தான் சொல்ற, உத்தமமான மனுஷ ஜென்மா கொடுத்தா திரும்பி திரும்பி பிள்ளைக்காக ஆளுறேன், அத்துக்காருக்காக ஆளுறேன், பொண்டாட்டிக்காக ஆளுறேன், பந்துக்களுக்காக ஆளுறேன், அடுத்தவா தன்னை கேவலப்படுத்திட்டாளே, இந்த எல்லாம் அழுக வர்றது நம்ம கலரத்துக்கு தானே காரணம் வேணுமா சொல்லுவோம். பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணு அழுவோம், இல்லாட்டி அழ வைப்போம், இது நம்மளுடைய சுவாவம், இது புதுசே கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல வெளியில அழறோம், சில சந்தர்ப்பங்கள்ல உள்ள அழறோம், ஆனா டெய்லி அழுதுட்டுதான் இருக்கும். அழுது சுயபச்சாதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி. பகவான் பார்க்கிறான் உன்னதமான மனுஷ ஜென்மம், திரும்பி திரும்பி இதுலையும் நாய் மாதிரி, பூனை மாதிரி, மீன் மாதிரி, மலத்தை திங்கிற ஒரு பண்ணி மாதிரி வாழ்ந்தோம்னா ஐயோ வேஸ்ட் பண்றானேன்னு தானே தோணும். ஒருத்த நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்த்திருக்கும், நல்ல வாத்தியார்கள், கெப்பாசிட்டி எல்லாம் அவனுக்கு இருக்கு, படிக்க மாட்டேங்கிறான், பொழுது வீண் பண்றான், படுவாள் வீணா போயிட்டு இருக்கேன், ஜென்மம் படிச்சு தொலைய மாட்டேங்கிறான், உட்கார்ந்தானா படிச்சிடும், உட்கார மாட்டேங்கிற அம்மா சொல்லுவா, எல்லாம் முடியும் பண்றதில்லை சோம்பேறி அப்படிங்குவா. அப்போ கோமா வர்றது, தகுதி இருந்து அதற்குரிய முயற்சி பண்றதுக்கான பலம் இருந்தும் பண்ணாமல் காலம் கடத்துறவாளை பார்த்தா ஒரு கோபம் வருதா இல்லையா? இப்போ ஒரு மென்டல் ரிட்டையர்ட் குழந்தைகளும் நம்ம கோபம் வரப்போறது இல்லை, அதுக்கு பக்குவம் அவ்வளவுதான், அவளுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஒரு 4 மாச குழந்தைய போய் அம்மா சம்பாதிச்சுடுவான்னு சொல்ல போறதில்லை, ஒரு 7 வயசு குழந்தைய பார்த்து சம்பாதிச்சுடுவான்னு சொல்ல போறதில்லை, ஒரு 3 வயசு குழந்தைய போய் நீ கரெக்டா குளிக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே 30 வயசு ஒரு ஒழுங்கா இல்லைன்னா அவன் கோபம் வரத்தானே செய்யும். ஏன்னா 30 வயசுக்குரியதான ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லையா? அந்த மனுஷன் ஜென்மாவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லையா? நீங்களே ஒரு பொருள் வாங்குறோம், அதற்குரிய ஸ்டேட்டஸ் அது இல்லைன்னா அதுக்கு ஒரு விலை இல்லை இல்லையா? இப்ப தெருவில் ஒரு 2 ரூபா காயின் கீழே கிடக்கு, பார்த்துட்டு அப்படியே வந்திருக்கேன்னு சொல்லும்போது சத்தியமா வரமாட்டது. எடுத்து கோவில் உண்டியில் போட்டு பெருமையா சொல்லு. அது எடுக்கவே வேண்டாமே, உங்களுக்கு சம்மந்தம் இல்லையோனும், உங்க பைசா இல்லையோனும். இப்ப 2 ரூபாவில் பிரார்த்தம் ஊட்டின்னு இருக்கு, தெரிய மாட்டேங்கிறது சரியா? இப்ப பல இடங்கள்ல போலீஸ்கார எழுதி போடுறான், பேங்க்ல வெளில வரும்போது ஜாக்கிரதையா வாங்கும், பின்னாடி 10 ரூபா விழுந்துருக்கு உங்களுக்கு தான் கேட்பான், நீ 10 ரூபா எடுக்கும்போது 10,000 ரூபா எடுத்துட்டு போயிடுவான் ஜாக்கிரதையான். இந்த 2 ரூபா எடுக்கும் பொழுது வேற ஆசை இல்லை, மனசு போயிடுறது வேற எங்கேயும் மாற்றிட்டு விடும். அப்ப அந்த 2 ரூபா விட்டுட்டு போக முடியலையே இல்லையா? அந்த 2 ரூபாய்க்குரிய விலை இருக்கு. 10 ரூபா அழுக்கா இருக்கு, கசங்கி போய் கிடக்கு, ரொம்ப அழுக்கா, ரொம்ப கசங்கி போய் குப்பத்தில் போட்டுருக்கல, பாலி அப்படி பிஞ்சு கிடக்கும். சரி போன் தூக்கி போட தோன்றதா? பத்திரமா வச்சுட்டு இப்ப எப்ப பேங்க் போனாலும் கொண்டு போய் மாத்திடணும். என்ன 10 ரூபா, 10 ரூபாய்க்குள்ள பெரிய விலை இல்லை, ஆனாலும் அந்த 10 ரூபாய்க்குள்ள விலை வச்சிருக்கோம். அப்ப இந்தந்த வஸ்துக்களே இந்தந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதற்குரிய மரியாதை இருக்குன்னா நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும், நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும். ஒருத்த பெரிய பேச்சாளர் ஒருத்த பெரிய இதுல பேசிட்டு இருந்தாராம், முதல்ல 5 ரூபாய் நோட்டு எடுத்து காட்டினாராம், உங்களுக்கு வேணுமா? எல்லாரும் கேட்டீங்களா? வேணும். உடனே நின்னா கசக்க 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 கசக்கன்னு கசக்கிட்டு இப்ப வேணுமான்னா இப்ப எல்லாரும் எழுதி வைக்கணும். உடனே கீழே போட்டு காலில் போட்டு தேதியே தேய்ச்சி அழுக்கு பண்ணி அப்புறம் திருப்பி காட்டினா இப்ப வேணுமா அப்படின்னா இப்பயும் கை தூக்கணும். அது மடிச்சு பாக்கெட்ல வச்சிருந்தாங்க. இவ்வளவு மெதிப்பட்டு இவ்வளவு அழுக்காகி அப்ப கூட 500 ரூபாய் தன்னுடைய மரியாதை இழக்கல அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப மரியாதையுடைய ஆத்மா தான் அப்படின்னா, எத்தனை அடி வாங்கினாலும் உங்களுடைய மதிப்பு குறையறது இல்லை. 500 ரூபாய் அழுக்கானாலும் கசக்கி போடல அப்படிதானே, அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடையதான திறமையோ தகுதியோ குறையறதில்லை அப்படின்ற. அப்ப நமக்கு இது புரிய மாட்டேங்கிறதான். இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் சத்குரு போதில் கமல மண்ணெஞ்சம் புகுந்து பீரக வாடைப்பிரானார் பிரம குருவாகி வந்து போதில் கமல வன்னெஞ்சம் புகுந்து. இந்த இதய கமலத்துல நமக்கு இதய கமலம்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியறது இல்லை. நமக்கு ஹிருதயம்னா இந்த பம்பிங் செஷன் தான் தெரியும். ஹிருதய கமலம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள நுழைஞ்சு என் சென்னி திடரில் தன் பாத இலச்சினை வைத்தா. குரு என்ன பண்றார் அப்படின்னா நமக்குள்ளே வந்து நம்முடைய தவறுகளை நமக்கு புரிய வைக்கிறார். அதுதான் முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் அடுத்த வாளுடைய குத்தங்கள் ரொம்ப பர்ஃபெக்டா ஆப்டா தெரியும். அடுத்த வாளுடைய குத்தங்களை ரொம்ப அழகா நியாயம் கற்பிப்போம். அவா இப்படி பண்ணா, இப்படி பண்ணிருக்க கூடாது, அது எப்படி இப்படி பண்ணலாம், அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அப்படி நிறைய ஒரு நிறைய ரீசன்ஸ் கொடுப்போம். அவ தப்பு பண்ணது சரின்றதுக்காக இல்ல, அவ பண்ணது தப்புதான்றதுக்கு ஒரு 50 ரீசன் கொடுப்போம். நம்ம பண்ண தப்புக்கு என்னால காரணம் இல்லை, என் கோபத்தினாலே வரல, அவாதான் என்ன கோபப்படுத்தினான், நான் சும்மா தான் இருந்தேன், அவளைதான் கிளப்பி விட்டான். அப்ப இது கோபம்ன்றது நம்ம கிட்ட என்ன வந்தது? அவ வெள்ளையன் ஒரு தமிழர்ல கோபத்தை குடிச்சு சண்டை போடுன்னு சொல்லல, காஃபி ஆத்தி வந்தவன காஃபியை கொடுத்துட்டு உங்க உட்கார அப்படின்னு இன்வைட் பண்ற மாதிரி கோபத்தை உங்களுக்கு யாரும் இருந்தா அப்படின்னு தானும் கொடுக்க. இந்த கோபம்ன்றது உங்களுக்குள்ளே இருந்து வர்றதுதான். இது வெள்ளையன் யாரும் உங்க மேல திணிக்கல, யாராலும் திணிக்க முடியாது. ரோட்ல ஒரு அழகான ஒரு ஸ்திரீயோ புருஷனோ போறோம்னா அதை வந்து உங்க மேல காமத்தை திணிக்கல, அந்த அழகுலே உங்களோட காமை எட்டி பாக்குறது. அங்கேந்து இல்லை, எல்லாம் இங்கேந்து தான், எல்லாம் உள்ளேந்து தான் கிளம்புறது. கோபம் பயம், கோபம் பயம். இது போல பிரகேதுக்கு ஓடிட்டு இருக்கு காக்ரோச் தியரின்னு ஒண்ணு, சுந்தர் பிச்சை சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான் கூகுள். அது உண்மையா பையன் இருக்கான, அழகா இருக்கு. ஹோட்டல் ஒருத்தர் போயிருந்தாரா, திடீர்னு பார்த்தா ஒரு காக்ரோச் கரப்பாம்பூச்சி வந்து உக்காந்துதான் அந்த ஸ்திரீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் தட்டி விட்டு பயந்து நடுங்கி அல்லோலப்பட்டதான். அப்ப அழகா அந்த வெயிட்டர் வந்தானா, வெயிட்டர் வந்தவன அந்த காக்ரோச் அவன் மேலே ஏறி உட்காந்து அவாடு தேவையு பார்த்துட்டு இருந்தான். அப்ப அவன் அவ அந்த காக்ரோச் பார்த்து பயந்தான், கரப்பாம்பூச்சியை பார்த்து இவன் பயப்படல. இப்ப கரப்பாம்பூச்சி கிட்ட பிரச்சனை இல்லையே, பயந்தது அவளுடைய சுபாவம், ஹேண்டில் பண்றது இவனுடைய சுபாவம். அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் கடற்பா மூச்சை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷமோ இதுவோ இல்லை. இவன் அதை ஹேண்டில் பண்ணும், அப்ப எப்படி அதை ஃபேஸ் பண்ண, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இப்ப எல்லாமே உள்ளேந்து தான், வெளியிலேந்து கிடையாது. பசின்றது உள்ளேந்து தானே, வெளியிலேந்து இல்லையே. நீங்க என்ன சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு, வயிறு திருப்தி ஆயிடுச்சு, அப்ப வெளியில நல்ல பதார்த்தங்கள் பாக்குறேன், அதை பார்த்தோன்னு பசி வருதா இல்லையே, அதை பார்க்கறதுனால பசி வந்ததா இல்லையே, அது பாட்டுக்கு இருக்கு. எனக்கு இப்ப வேண்டாம்பா, எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்ப நல்ல பதார்த்தம் தான் உங்களுக்கு பிடிச்சதுதான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. ஆனா அதை பார்த்து பசி வரலையே, இதுக்காகத்தான் அது, அதுக்காக இது இல்லை ரைட்டா. அப்ப உள்ளுக்குள்ளேந்து ஒரு புடவை அழகா மடிச்சு வைக்கிறீள், ஒரு தங்க நகை வாங்குறீள், தங்க நகைக்காக இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அதுக்கு ஒரு விலை. தங்க நகை அழகுன்றது தங்க நகை டிசைட் பண்ணல, பாக்குற உங்களுடைய ஆட்டிடியூட், நீங்க பாக்குறதா சொல்லும். அவ அவளோட ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கல, அது அவன் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இல்லை, உங்க ஆட்டிடியூட் ப்ராப்ளம், உங்க ஆட்டிடியூட் ப்ராப்ளம். அவ்வளவுதான் வித்தின் யூ, வேற எங்கேயும் வெளியிலேருந்து இல்ல. பண்ணி மலம் திங்கறதே கோச்சுன்றா அது உங்க தப்பு, அதுக்கு அது மலம் வந்து தேவாமிரதமா இருக்கு, தேவாமிரதமா இருக்கு. பெற்றையவர் ஒவ்வொரு விதமா சாப்பிடுறோம் ஆகாரத்தை, எப்படிதான் சாப்பிடுறாங்களோ அப்படின்னு வழக்குது என்ன இருக்கு. இந்த வீட்டு கடை பக்கம் போனா நாத்தம் தாங்க முடியாது நமக்கு, ஐயோ எப்படிதான் சாப்பிடுறோம், வழக்கு தேவாமிரதமா இருக்கு. நமக்கு அது ஒத்து வரல, அவளுக்கு ஒத்து வரது. அப்ப நம்முடையதான் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை இல்ல, மருமகள் பிரச்சனை இல்ல, ஆட்டுக்கார பிரச்சனை இல்ல, தெரிஞ்சவா பிரச்சனை இல்ல, பந்துக்கள் பிரச்சனை இல்ல, அண்ணா தம்பி பிரச்சனை இல்ல, நமக்கு நாமே பிரச்சனை, நமக்கு நாமே உதவி. ஆத்மைவை ஆத்மனோ பந்து ஆத்மைவரி புராத்மனக. அப்ப நாமதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாமதான் பிரச்சனையே நமக்கு, யாரும் பிரச்சனை கிடையாது. அப்ப நம்மளை சரி பண்ணிக்கிறது தான் இங்க நமக்கு ஒரே வேலை, நம்முடைய தலையாய கடமை. தலைக்கு மேல வேலை என்ன தெரியுமா, உங்களை நீங்க சரி பண்ணிக்கிறது ஒண்ணுதான், மத்தெல்லாம் தலைக்கீதான் வேலை. நம்ம சொல்ல தலைக்கு மேல வேலை இருக்கு, தலைக்கு மேல பிரச்சனை. நாங்க அதான் சொல்றோம், தலைக்கு மேல பிரச்சனை, உங்களை சிந்திக்கோங்கன்னு தான் சொல்றோம். இல்ல அடி புணரப்பி ஜனனம் புணரப்பி மரணம் புணரப்பி ஜனனி ஜடரே சயனம், தலைக்கு மேல போயிட்டு இருக்கலாம், ஜென்மா குறைஞ்சிட்டு இருக்கு, புத்தேன்னா திரும்பியும் முதல்ல இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து 84 லட்சம் ஜடபரதரான ரெண்டு ஜென்மால் அப்படி மேலே ஏறி வர்றதுக்கு, ஜடபரதருக்கே ரெண்டு ஜென்மம், ஒரு ஜென்மா விட்டுட்டு ரெண்டாவது ஜென்மம் மானா பிறந்து மூணாவது ஜென்மம் வந்து என்ன பாடுபட்டுட்டா, எத்தனை 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 பேர் சுத்தி அடிக்கிறார். அப்ப நம்மளை சரி பண்ணிக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சரி பண்ணிக்கிறது ஒண்ணுதான் முக்கியமான வேலை. நம்ம அடுத்தவாள சரி பண்ண பாக்கிறோம், உலகத்தை சரி பண்ண பாக்கிறோம், அது சரியில்லை இது சரியில்லை, முதல்ல நீங்க சரியாகுங்க. நீங்க சரியாயிட்டு வீடு போய் பாக்குறோம், வீட்டுக்கு போற வழியே பாருங்க. வைகுந்தம்ன்ற வீடு அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த அறம் பொருள் இன்பத்திலேயே சுத்திருக்க நம்ம சொல்லுவோம் எல்லாம் சுத்திட்டு. அப்ப அழகா வீட்டுக்கு வந்தா சுகமா இருக்கு, அதே தான் சொல்ல, வீட்டுக்கு போனா சுகமா இருக்கும். எத்தனை ஊர் வேணா சுத்தும் போல கடைசியில் நம்ம வீடு அப்பா வீடு சொர்க்கம், நாங்க தான் சொல்றோம் வீடு சொர்க்கம், வைகுந்தம்ன்ற ஒரு வீடு சொர்க்கம். மார்க்கெட்ல நன்னா இருக்கு, எல்லாம் சீப்பாவே கொடுக்கட்டும், தள்ளுபடியிலேயே கொடுக்கட்டும், எவ்வளவு வேணா வாங்க, எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததாவது, வீட்டுக்கு வந்த அபாரான் இருக்கு இல்லையா, அதுபோல வைகுந்தம்ன்ற ஒரு வீட்டை அடையணுமா. அதுக்காகவே பீதக வாடை பிரானார் தினம குருவாகி வந்து போதில் கமல வன் நெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் தன் பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே. குரு நம்மள செதுக்கிறார், ஒரு சிற்பி செதுக்கிறான் அப்படின்னா அந்த ரூபத்தை அழகா கொண்டு வரான் அப்படின்னா அவன் என்ன பண்றான்னா ஒரு பெரிய பாறை ஷேப்லெஸ் பாறையா இருக்கு, பாறையில அழகா ஒரு டிசைன் மனசுக்குள்ள கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்துட்டு இந்த ஷேப்புக்கு எக்ஸஸா அனாவசியம் அந்த ஷேப்பை கெடுக்கிறதுக்கு இருக்குது பாருங்க, அதெல்லாம் மட்டும்தான் தட்டி எடுக்கிறான், ஷேப் அவன் கொண்டு வரவே இல்லை. ஒரு ஷேப் மைண்டுக்குள்ள வச்சுட்டான், ஒரு பெரிய பாறையை பாக்குறான், சிற்பத்தை செதுக்கவே இல்லை, சிற்பத்துக்கு அனாவசியத்தை தள்ளி எடுக்கிறான், செதுக்கிற அதுக்கு பேர் தான் செதுக்கிற. அனாவசியத்தெல்லாம் எடுத்தோன்னா அந்த ஷேப் வெறும் கல்லு தான், ஒரு துவைக்கிறக்கெல்லாம் கூட இருக்கட்டமே, ஒரு சிற்பி கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக அவன் பாட்டுக்கு அந்த ஷேப் கொண்டு வந்துடுறான் இல்லையா. அப்ப அத்தனை செதுக்க வேண்டி இருக்கு இல்லையா, அப்ப அந்த செதுக்கிறது குரு ரெடியா இருக்கார், நிதானமா சில இடத்துல பிரிச்சா தட்டணும், ஓங்கி தட்டணும், பிரிச்சா பார்த்துட்டு லேசா அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு கரெக்டா அந்த காதல ஒரு தொலை கொண்டு வரணும், லேசா ஒரு சின்ன கோடு வரணும், அந்த அந்த நரம்பெல்லாம் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி லேசா ரொம்ப அழகா இருக்கும். சிற்பங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வந்தாலும் அப்பதான் அந்த சிற்பத்துக்கு அழகு. தலைக்கு பதில தலைக்கு இடத்துல காலு, காலுக்கு இடத்துல தலை இருந்தா பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு நளினமானம் இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையிலும் நாமளும் பக்குவப்படணும். அப்ப குரு என்ன ஷேப் கொடுக்கிறார்? அவருக்கு ஆசைப்பட்டதா பகவான் இந்த ஜீவன் எந்த ஷேப் அடையணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஒரு சிற்பிக்கிட்ட யாரோ சொன்னா கோவில் கட்ட போறேன், எனக்கு ஆஞ்சநேய மூர்த்தி வேணும், விநாயகர் மூர்த்தி வேணும், விஷ்ணுவோட மூர்த்தி வேணும்னா சரி, இவ என்ன கேட்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் சிற்பம் செதுக்கிறேன். நான் செதுக்கிற சிற்பத்தை நீ வாங்கினோம் சொல்ல மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன், முதலாளி பகவான் எனக்கு இந்த ஜீவனை இப்படி சரி பண்ணி கொடு. குரு உட்காந்து சரி பண்ணி, இந்தாப்பா நீ கேட்டியா இந்த ஜீவன் இப்படி கொண்டா எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல ஆர்டர் பண்ண பகவானுக்கும் கஷ்டம் இல்லை, ஷேப் ஆகிற ஜீவனுக்கும் கஷ்டம் இல்லை. நடுவில் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இந்த மீடியேட்டர் பாவம் பட்ட ஒரு குரு, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடியுமா தெரியுமா? குரு தான் அது. நம்ம நினைச்சிருக்கோம் குரு சுகம்னு, குருதான் கஷ்டமே. நம்ம நினைச்சிருக்கோம் குருதான் கஷ்டம், குருக்குத்தான் கஷ்டம், குருதான் கஷ்டம் இல்லை சரியா? பல சந்தர்ப்பங்கள்ல குருதான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம், குருக்குத்தான் கஷ்டம், இக்குதான். அப்ப ஒவ்வொருத்தரையும் அப்படி அழகா பக்குவப்படுத்துறாரு. இப்ப துருவன் அழகா பக்குவப்படுத்துறாரு, எதுக்குன்னா ஹரி அனுபவிக்கிறதுக்காக. அவனுக்கு அந்த பக்குவம் வந்த உடனே ஹரி தேடின்னு வந்தாரா இல்லையா? பிரகலாதனுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்தா, ஹரி ஸ்தம்பத்தை தெரிஞ்சாரா இல்லையா? வால்மீகிக்கு அந்த பக்குவத்தை கொடுத்தா, பகவானே தன் பிள்ளைகளுக்கு பெயர் வச்சு தன் கதையை எழுதும்படியா பண்ண வச்சானா இல்லையா? அப்ப யார் யாரே எந்தெந்த ரீதியிலே அவன் ஆசைப்படுறானோ, உன்னிஷ்டம் என்னிஷ்டம், அந்த உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அவன் ஆசைப்படும்படியா நம்மள பண்ண வேண்டியது குருவுடைய தர்மம். இப்பெல்லாம் கல்யாணம் ஏதான ஃபங்க்ஷன்னா ஃபுல்லா கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு, இந்த கான்ட்ராக்டாவது நம்ம சொல்லுவோம், எனக்கு என்னென்ன மெனு வேணும், எப்படி எல்லாம் வேணும், அந்த டிசைன் எப்படி இருக்கணும், எத்தனை மணிக்கு எல்லாம் நம்ம டிசைன் பண்றது தான், அதுக்கேற்ற மாதிரி அவ பண்ணி தரா இல்லையா? அதே மாதிரிதான் பகவான் இஷ்டப்படி குரு உங்களை சரி பண்ணிட்டு இருக்க, வேற ஒண்ணுமே கிடையாது. குரு தன் இஷ்டத்துக்கான, அது உங்க சொந்தக்காரா, நீங்க உங்க ஆத்துக்காரர், உங்க மனைவி, உங்க குழந்தைகள், பந்துக்கள்லாம் அவா இஷ்டத்துக்கு உங்களை ஒரு ஷேப் பண்ணிட்டு இருக்கா, அவாவா இஷ்டத்துக்கு பர்ஃபெக்டா ஷேப் பண்ணிக்கிறான். அது எங்கேயாவது வம்பு அடிக்கிறதுனா உடனே சண்டை, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஷேப் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது படலன்னா பிள்ளையா இருந்தாலும் ஓடிடுவான், பொண்ணா இருந்தாலும் வேண்டாம் போய் எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லாம கூட ஓடி போயிடுறாங்க நம்ம குழந்தைகள்லாம். அப்ப அவளுடைய இழுப்புக்கு இழுக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கா குரு, பகவான் இழுத்த இழுப்புக்கு நீங்க போகிறதுக்காக பிரயத்தனம் பண்ற. பகவான் இழுத்த பகவான் அல்லவா இழுக்கணும், பந்த பாசங்கள் மற்றவாழ்லாம் நம்மளை இழுத்தா வச்சுக்கோங்களேன், இன்னும் 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 அதல பாபாளத்துல தள்ளிடுவா, அதல பாபாளத்தை தள்ளிடுவா. அப்ப பீரக வாழைப்பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல மண்மிஞ்சம் புகுந்து என் சென்னித்திரில் தன் பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று பத்தினம் காப்பே. சோ குரு இதை பண்றார், அழகா ஒரு கல்லை செதுக்கிறார், இல்லாட்டி ஒரு கட்டி தங்கத்தை ஆபரணமா மாத்துறார். இந்த பகவான் கழுத்துல ஒரு செயின் போடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் தங்கத்தை கொடுக்கலாம் ரைட், சமயத்துல பழைய தங்கம் எல்லாம் கொடுப்போம், அந்த கடையில பழைய தங்கத்தை கொடுத்து புதுசா வாங்கிக்கோண்டே என்ன பண்ண, எல்லாத்தையும் உருக்குவோம், நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் தட்டி எடுத்துட்டும், எல்லாத்தையும் உருக்கி இவ்வளவு அழுக்கு இருக்கு அவ்வளவுலாம் போய் கடைசியில் தங்கம் இடம் இவ்வளவுதான், நீங்க நினைச்சுட்டு நீங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு எல்லாத்தையும் உருக்கினா எம்பிட்டுதான் இவ்வளவுதான், மற்றது எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அழுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் தட்டி போக மீதி இவ்வளவுதான் இருக்கு, அதுல என்ன வருமோ அதை கொண்டு பண்ற. அதுதான் ஒரு மூக்குத்தி பண்ணா போதும்னா ஒவ்வொருத்தர்கிட்ட சில பேர்கிட்ட வந்து நல்ல விஷயங்கள் ஒரு மூக்குத்தி அளவுதான் இருக்கும், குருஜி குரு என்ன அதுக்குள்ள ஒரு மூக்குத்தி மாதிரி பண்ணி பகவான் கருத்த நாசார் கிரேன் நவ மௌக்திகம் அப்படின்னு சாப்பிட்டுறான். இவ்வளவு நிறைய இருக்கு, கொட்டியானவா பண்ணி இடுப்புல கட்டி விட்டுருது, இதுல எது வசத்தின்னு சொல்ல முடியும், நிறைய இருக்கிறதுனால இடுப்புல இருக்கு, இன்னொன்றுதான் இருக்கும், ஆனா மூக்கல எடுத்தோன்னு பகவான் மூச்சு காத்துல, ஆனா இடுப்புல இருக்கணும், எதை நீங்க சொல்லுவே சொல்லுங்க, சில அழகா தங்க கடா பண்ணி காலில் போட்டுருதான். இது காலில் இருக்கிறதுனால வசதியா, மூக்கில் இருக்கிறதுனால வசதியா, இடுப்புல இருக்கிறதுனால வசதியா, என்ன நீங்க சொல்லுவேன்? பகவான் இருக்கிறதுனால எல்லாம் வசதி, அவ்வளவுதான் பகவத் சம்பந்தம். அப்ப குரு என்ன பண்றார் அப்படின்னா, நமக்கு அது போல ஒரு பகவத் சம்பந்தத்தை கொண்டு வர, அப்ப அதற்கான முயற்சியை குரு பண்ணும் பொழுது கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணலாமோ குரு, பாவமோ உங்களை ஹெல்ப் தான் பண்ண சொல்றாரு, ஒன்னும் பண்ண சொல்லு. சங்கர ரமணர் சொன்ன மாதிரி சும்மா இரு, அவ்வளவுதான். குரு ஏதோ பண்ணிட்டு போற கடைசியில நம்மளை கொண்டு பகவான் சேர்த்தா போதும், அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும். இப்ப ட்ரெயின் டிரைவர் இருக்கா அப்படின்னா அவன் சிக்னல்ல நிக்கட்டும், ஸ்பீடா போட்டோம், தெரியும் உங்களை கொண்டு இந்த டெஸ்டினேஷன் இறக்கணும், அவ்வளவுதானே முக்கியம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லயா இறங்கி போய் டிரைவரை பார்த்து, என்னப்பா ஹாஃப் அன் அவர் லேட் ஆச்சு, ஏன் லேட் ஆச்சு அப்படி நீங்க கேட்கறதுக்குள்ள வண்டி கிளம்பின்னு போயிட்டு வராது. லக்கேஜும் போயிடும், வண்டியும் போயிடும், நீங்க பாரு நிக்க வேண்டியதுதான். ட்ரெயின்ல உட்காந்துடணும், அவ்வளவுதான். அது எப்படி போகும், லேட்டா போகணும், ஆனா போயிடுறதும். அப்ப அது போல ஒரு முயற்சி, அந்த ஒரு சின்ன சகாயம் குருநாதனுக்கு, இந்த ஒரு சகாயம். இப்ப ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்கறான் அப்படின்னா குழந்தைகள் படிச்சா போதுமே, அது ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டாமே, சொல்லிக் கொடுக்கறது ஆனா ஆவண்ணா ஏபிசிடி அப்படின்னு படிச்சா போதும் இல்லையா? ஒரே நாள்ல எல்லா பாடத்தையும் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுத்து ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கறா. குழந்தை நினைக்கிறது டீச்சர் நம்ம மேல கோவப்பட்டு ஹோம்ஒர்க் கொடுக்கறான், கோவப்பட்டு ஹோம்ஒர்க் கொடுக்கறது இல்லை. நான் அந்த காலத்துல சோப்புக்காரன் போட சொல்றேன், நல்ல பழக்கம்லாம் இருந்தது, இப்பெல்லாம் விட்டுட்டோம். இப்பெல்லாம் சோப்புக்காரன் போட சொன்னா குழந்தைகள்லாம் டீச்சர் மேல கேஸ் போட்டுருவான். சோப்புக்காரன் போடுறது பனிஷ்மெண்டே கிடையாது. சோப்புக்காரன் இங்க பிடிச்சிருந்த அக்குபிரஷர் பாயிண்ட், சோப்புக்காரன் போட்டோம்னா பிரெயின் டியூன் ஆகும், நன்னா படிக்க வரும், அமெரிக்கா ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டா. இப்ப ஒத்துக்கிற எல்லாரும் பிள்ளையார் நல்லவர், நம்ம பெரியவா சொன்னா முட்டாதுகள். அவர் டிசி சப்மிட் பண்ணி பிஹெச்டி பண்ணி சோப்புக்காரன் வெரி குட் அப்படின்னா ரைட் போடு. இப்ப நிறைய பேர் நடந்து டெய்லி தோப்புக்காரன் போடுங்க, நம்மளால பிள்ளையார் முன்னாடி போடாம தனியார் ரூம் போட்டு இருக்கான், பிள்ளையார் முன்னாடி போடாத அனுக்கிரமும் சேர்ந்து வாய்க்கும், வெறும் அப்படி பிடிச்சி போட்டு இருக்கான். அப்ப அந்த இம்போசிஷன் முதற்கொண்டு எல்லாம் இருக்குன்னா இந்த குழந்தைய அதுல மாஸ்டர் ஆக்குறதுக்கு தானே, அந்த விஷயத்துல இன்னும் 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 ஆழங்கால் படுறதுக்கு. அந்த மாதிரி பக்தியில உங்களை பிஎச்டி எம்பிஏ அந்த லெவல்ல இருக்கு போன குரு ஆசைப்படுறேன். நாங்க எல்கேஜியே நல்லா இருக்கு அப்படின்னா நாங்க விட முடியுமா? குழந்தை எல்கேஜி படிச்சு எல்கேஜி போய் வேண்டாம், அந்த டீச்சர் தான் நன்னா இருக்கு. நீங்க எல்கேஜி படிக்கும்போது குரு ரொம்ப சமத்தா இருப்பார், யூகேஜில குரு கொஞ்சம் அசடா ஆவார், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்னும் அசடா ஆகும், நம்மளோட நம்மளோட அபிப்பிராயம். ஏன்னா இப்ப ஹோம்ஒர்க் ஜாஸ்தி ஆகும், ஒன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி ஹோம்ஒர்க் ஜாஸ்தி ஆகும், பிரயத்தனங்கள் ஜாஸ்தி ஆகும். நம்ம தான் முதன் முதல்ல குருவை பார்த்து ரொம்ப சாஃப்டா இருந்தாரு, போகும்போது கடுமையா இருக்காரு. குரு கஷ்டப்பட்டு வளர்க்கறதுக்காக இதெல்லாம் முதல்ல கண்ணே மணியே சாக்லேட் ஸ்கூலுக்கு வா, அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க சத்சங்கத்துக்கு வாங்கும் சொல்லிட்டு கொண்டு வச்சுட்டே இருக்கும் இல்லையா? சத்சங்கத்துக்கு வந்தா நல்லது, சத்சங்கத்துவே ஜீவன் முக்திக்கு சரி வந்தான், லைனா கொத்து விழுந்துட்டே இருக்கு, வந்ததும் தப்பு வரலனாலும் தப்பு, என்னதான் பண்ண முடியும்? அப்ப குரு இவ்வளவு தூரம் பகுபிரயத்தனம் பற்றிட்டு இருக்க, அதற்கு நாம சகாயம் பண்ணலாம். எப்படி சகாயம் பண்ணலாம்? நிகமாத மகாதேசிக சொல்ற அழகா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்க, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வரணும், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா கடகடகடகடக நிலையேறலாம், கடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகட அத்தனை வேகமா படிக்கிறதான். 22 வருஷங்கள் படிச்சிடலாம், டாக்டராக கடகடகன்னு படிக்கிறோம்னா அதனுடைய உத்வேகம், அதனுடைய தாபம், தவிப்பு, அவ்வளவுதான். எத்தனையோ பேர் ஏசியில டிக்கெட் வாங்கிடுவா, தக்கா வெயிட்டிங்லேயே இருக்கும். எவனா ஒருத்தன் ஸ்லீப்பர்ல போவான், ஆனா தக்கால டிக்கெட் புக் பண்ணிருப்பான், கன்ஃபார்ம் ஆகி போயிட்டு இருப்பான். ஏசியில டிக்கெட், நான் ஏசியில இருக்கேன், நான் போக போறேன் கடைசி வரைக்கும் கன்ஃபார்மே ஆகாது. இவனுக்கு பிரயாணம் பண்றது முக்கியம், எனக்கு ஸ்லீப்பர்ல இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. பூந்தானத்தோட வஸ்திரத்தை பிடிச்சி வேலை காடி போனான்றோம் இல்லையா, வைகுந்தத்துக்கு, அவ்வளவுதான். தற்கால் புக் பண்ணிட்டு போயிட்டான். அதெல்லாம் ஏசி டிக்கெட் வச்சு உட்காந்து இருக்குதான்னு பார்த்து அவர் போயிட்டார். இவ்வளவு வண்டியோட நானும் கிளம்புறேன், பரவாயில்ல எப்படி அடைய போறது, வைகுந்தம் தானே, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, 8 மணி நேரம் ஏசி இல்லைனாலும் பரவாயில்லன்னு கம்ஃபர்டபுளா போயிட்டான். போக வேண்டிய இடம் தானே முக்கியம். அப்ப அந்த குவாலிட்டி, சிஷ்ய லட்சணம், சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித சரித, சத்வபோத அபிலாஷி, சுஸ்ரூஷு, தக்தமானஹ, பிரணிபதன பரஹ, பிரஷ்ன கால பிரதீக்ஷஹ, சாந்தோ தாந்தோ அனசூயுஹு, சரணம் உபகதக சாஸ்திர விஸ்வாசசாலி சிஷ்ய பிராப்த பரீட்சாம் கிருத்வித் அபிமதம் தத்வத சிக்ஷணீய. சிஷ்ய லட்சணம் சொல்ற சத்புத்தி, சத்தான புத்தி. சத்துன்ற பகவான் அடையறதுக்கான ஒரு சின்ன ஒரு வித்து இருந்தா போதும். சத்புத்தி, சத்புத்தி இருக்கு, அதனாலதான் சத்சங்கத்துக்கு வரல. சரி டெய்லி திடீர்னாலும் பரவாயில்ல, அப்படி ஏன் வரையலாம்னோ டெய்லி உங்க குறையே சொல்லிட்டு இருந்தா கூட, நீங்க எல்லாம் கண்ணே மணியே முத்தே சமத்து அப்படி கொண்டாடாம இது தப்பு அது தப்புன்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு வரையலாம்னோ, இதுவே சத்புத்தி. அதனால சத்புத்தி இருக்கு, ஒரு மார்க் கன்ஃபார்ம். சத்புத்தி டெய்லி வந்தாதானே ரெடி, கால் கால் மார்க்கா பரையணும். சத்புத்தி சாது சேவி பாகவதாரத்திலே பழகணும்ன்ற ஒரு ருச்சி வேணும். இப்ப ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரோட பழகணும்னு ஒரு ஆசை இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் பொம்மையோட பழகணும்னு ஒரு ஆசை இருக்கு, கொஞ்சம் பெருசான உடனே ஃப்ரெண்ட்ஸோட பழகணும்னு ஒரு ஆசை இருக்கு, இள வயசு வந்தவன பெண்டாட்டி பெண்டாட்டியோ புருஷனோ அல்டிமேட் எய்ம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிள்ளை குட்டிகள், அதுக்கப்புறம் சொத்து கம்ஃபர்ட், எல்லாத்தோடையும் பழகம், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், அப்புறம் பக்கத்தில் இருக்கவா எழுத்தாத்த இருக்கவா ஆத்திர அவசரத்துக்கு உதவணும், இப்படி நிறைய பேர் பழகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இது போல பாகவதாருடைய பழகக்கூடிய ஒரு சீலம் அது வேணுமே. நீங்க மத்த எல்லாம் பாருங்க, சரீரத்தை உத்தேசிச்சு நீங்க பழகின்றீர்கள், அது எல்லா பழக்கமும் சரீரத்தை உத்தேசிச்சு. அடுத்தாத சாவி கொடுத்தாலும் கூறி போடலாம், பத்திரமா நான் வச்சுக்கிறேன், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பேப்பர் நான் எடுத்து போட்டுறேன், பால் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னா நாளைக்கு நீங்க ஊருக்கு போனா அதையே பண்ணணும், பண்ணலன்னா போச்சு, திருப்பி பார்க்க மாட்டேன் பக்கத்தாத்து. அண்ணா தம்பியா இருக்கட்டமே, ஆத்திர அவசரத்துக்கு ஒண்ணு இல்லைன்னா என்னது அண்ணன் தம்பி என்னடா, அவ்வளவுதான். அப்ப நமக்கு உபயோகமா இருக்குன்ற பட்சத்துல மட்டும்தான் பழகணும். ஆனா சாதுக்கள் அப்படி இல்லையா, சாதுக்களோட பழக்கம் எதுக்கு அப்படின்னா அவள்லாம் ஆத்ம பந்து. இதெல்லாம் சரீரத்தை உத்தேசிச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எப்ப வேணா மாறும், எப்ப வேணா கோபம் வருமானா, ஆத்ம பந்துக்கள் ஒரே மாதிரி இருக்காள். அதனால அழகா சாது சேவி, சாதுக்களோட பழகறதுக்கான ஒரு ருச்சி வேணும். சத்குருவை பிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் அவன் அரிய பேரோட பழகின்னு இருப்பான். பலவிதமான சின்னங்கள், சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவாள்லேருந்து பெரிய கோடீஸ்வரன்லேருந்து ஏழையிலேருந்து வியாதியஸ்தன்லேருந்து பலசாலிலேருந்து அழகா இருக்கிறவாள்லேருந்து அரூபமா இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு இருப்பா, பழகின்னு இருப்பான். இப்ப நம்மளே சத்சங்கத்தை இருக்கோம் வச்சுக்கோங்க, சத்சங்கத்துக்கு ஒரு 1000 கோஷ்டி இருக்கும். அந்த 1000 கோஷ்டி அப்பப்ப கோஷ்டி மாறும், அப்பப்ப ஒரு கோஷ்டி மாறும், பெரிய கோஷ்டி. பாலிடிக்ஸ் ஒண்ணுமே இல்லை, பாலிடிக்ஸா பேப்பர்ல வந்துடுறது தெரியுமா, இவா அவளோட சேர்ந்துட்டா அவ அப்படி மாறிட்டா அப்படின்னு. இந்த மடங்களுக்குள்ள 1008 கோஷ்டி உண்டு. மடாதிபதியோ குரு அவள் என்ன பண்றான், அவ பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு இந்த கோஷ்டி பண்றத வேலையா, கோஷ்டியை சரி பண்றது வேலை இல்லை, அவள பக்குவப்படுத்தி சரி பண்றதுதான் வேலை. பல இடங்கள்ல பாக்கலாம், எத்தனை இடங்கள்ல நம்ம சொல்ற பத்மநாபர்கள் அது சரியில்லை இது சரியில்லை, பத்மநாபர் சரியா இருக்காரு அதை மட்டும் ஏன் தெரியல, அதெல்லாம் சரியில்லை, ரைட் ஓகே, யாரும் ஒழுங்கா பண்றது இல்லை, எல்லாம் மோசம், எல்லாம் மோசம். அது எங்கேயிருந்தா அந்த கேரளா காலத்துக்கு எல்லாம் மோசம்னு ஒரு வார்த்தையா கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க தெரியல, எல்லாம் மோசம், அவ்வளவுதான், எல்லாம் மோசம், ஒண்ணும் கேட்காது, எல்லாம் மோசம், ஒன்னும் சரியில்லை, ஆரம்பமே ஒன்னும் சரியில்லை, அவ்வளவுதான். ஆதியே மேனுபேக்சரிங் டிஃபெக்ட், ஆதி எல்லாம் பிரச்சனை, எல்லாம் சரியா தான் இருக்கு, நம்மளுடைய பார்வை கூட சரியா இருக்கலாம் இல்லையா. மனசுதான் மாறணும். சாது சேரி, சாதுக்களிடத்திலே பழகறதுக்கான ஒரு சீலம், ஒரு ருச்சி. இது நீயானானா போட்டி இருக்கப்படாது, அவா பெரிய வாழா இவா பெரிய வாழா அப்படி இருந்து கொடுத்தனா அங்க சாதுக்களிடத்திலே ஒரு சீல குணம் இல்லைன்னு அர்த்தம். சத்புத்தி சாது சேவி, பணக்காரா வா ஏழை, இவாளிடத்துலாம் குரு பழகணும், இவாளிடத்தை அப்படி நடந்துக்கணும். குருவுக்கு யாரும் சொல்ல முடியாது, நிறைய உண்டு. சுவாமி ராகவேந்தர் கலியுக மகான், சந்தேகமே இல்லை. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே. சுவாமி ராகவேந்தர் அழகா ஒரு சாதுர்மாசிய விரதம் இருந்துட்டு இருக்க, நிறைய பேர் அவர் வந்து சேவிக்க வரா. அப்ப ஒரு ஹரிஜன் வந்தா, ஓரத்தை ஒதுங்கி நிக்கிறான். சுவாமி ராகவேந்தர், வா வா வா, இன்னுமாடா சுத்தின் இருக்காய், சரி வா அப்படின்னு வந்தா, கை கூப்பி நான் சேவிச்சா, சரி நாளைக்கு பூஜைக்கு வந்துடுன்னு, வரும்போது உனக்கு என்ன முடியுமோ கொண்டு வான்னு என்ன முடியும், அவ்வளவுதான். இதுதான் கொண்டு வரணும்னு நியமம் கொடுக்கல. இதே பணக்காரர்களா இருந்தா இந்த கைங்கரியம் பண்ணு, இந்த கோவில் கும்பாபிஷேகம் இவ்வளவு பணம் கொடு அப்படின்லாம் சொல்லிடுவா பெரியவா. சில பேர் உனக்கு என்ன முடியுமோ கொடு, அவ்வளவுதான். சில பேர் இவ்வளவு நீ பண்ணணும், நான் எப்படி பண்ண முடியும், எனக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்க தெரியும், குருவுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அழகா சொல்ல உனக்கு என்ன முடியுமோ கொண்டு வாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தா, இந்த ஹரிஜன கிட்ட எல்லாம் ஏன் வாங்கிக்கிறேன், அவ்வளவு பெரிய வசதியான ஒரு மடம், மத்வ மடம், அது தெரிய வேண்டாமா, யார் போய் சாஸ்திரத்தை சொல்றது. சமயம் நமக்கே தோணும், இந்த குரு ஏன் சாஸ்திரத்தை மீறி நடக்கிற, குருக்கு ஏன் பிராக்டிக்கலா யோசிக்க தெரியல, குரு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, குரு ஏன் தன் பெயரை எடுத்துக்கிறார். அதான் அதிசயமா இருக்கும். குரு தேவே சரி பரவாயில்ல, எடுப்பவருக்கு எல்லாம் குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்காரு. அவ்வளவு அடுத்த நாள் காத்தாலும் ஹரிஜன் வந்துட்டான், கையில கடுகு கொண்டு வந்துட்டான். சாஸ்திர மாசத்தை கடுகு சேர்க்கப்படாது உடம்புக்கு கெடுதல். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படின்றாங்க. அந்த இயற்கையை உத்தேசிச்சு அன்னைக்கு இந்த ஆகாரங்கள்லாம் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நல்லது, ஏகாதசிக்கு இதெல்லாம் சாப்பிடாதீங்கோ நிஷித்தம் அப்படின்றனா சரீரத்தை பேஸ் பண்ணி. இந்து தர்மம் எப்படின்னா உங்க சரீரம் மனசு இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஆகாரம் அன்னைக்கு சாப்பிட்டதுனா உடம்புக்கு சரியா வராது. இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, கைடிங், கைடன்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஏகாதசிக்கு இதை சாப்பிடாம இரு, இல்லாட்டி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றான்னா அது அந்த இயற்கையோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா. இயற்கையில உண்டாகக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். இப்போ ரொம்ப வெயில் இருக்கணும், ஐயோ வெயில் ரொம்ப தாங்க முடியாது, நிறைய ஜலம் குடிக்கணும், நிறைய இருக்கு இல்லையா. இயற்கையுடைய எல்லா விஷயமும் நம்மள தாக்கணும், நம்முடைய எல்லா விஷயமும் இயற்கையை பாதிக்கணும். அதனால இந்த காலகட்டங்கள் இந்த நவராத்திரி மூணு சுண்டல் பண்ணணும்னு ஒரு வழக்கம் உண்டு, இருந்தது, இப்ப இல்லை. நிறையவே ஒன்பது நாள் சுண்டல் தான் பண்றது இல்லை, டெய்லி சுண்டலே பண்றது போரடி வித்தியாசமா அதான பண்ணுவோம். நிறைய மாமிமார்கள் எல்லாம் பழந்து கொடுத்தா போதும், இன்னைக்கு டெய்லி சுண்டல் கொடுத்து என்ன வீணா போகிறது, ஒருபடி சுண்டல் வச்சு ஆளே வர்றதில்லை, மறுபடி வீணா ஒரு பழமா கொடுத்தோம் மீதி இருந்தால் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்க இதெல்லாம் மாஸ்டர் பிளான் பண்றேன்னு தெரியவா, நல்லா தெரியும். அவ்வளோ தான் மாஸ்டர், நீங்க மாஸ்டரே இல்லாம மாஸ்டர் பிளான் பண்றது. எதுக்கடா நவராத்திரி போது சுண்டல் கொடுக்கணும்னா, அப்ப ப்ரோட்டீன் வேணும் உடம்புல, அதனாலதான் ப்ரோட்டீன் இன்ட்ரீஸ் சுண்டல் ரொம்ப நல்லது, வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு பலம் கூடும். அதுக்காகத்தான் நவராத்திரி பொழுது சுண்டல் அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சா. இன்னைக்கு டாக்டர் சொன்னா ஒத்துக்கிறேன், டாக்டர் சொல்ல டெய்லி ஒரு மணி சுண்டல் சாப்பிடுவோம் அப்படின்னா ரைட்டு. அழகா நிறைய விஷயங்கள் துவாதசிக்கு இந்த மாதிரிதான் விரதம் ஆகார நியமங்கள்னா ஒத்துக்கிறோம். ஏன்டா அப்படியே உடம்புக்கு நல்லது அப்படின்னு பண்ண சொல்லியிருக்கா தெரியுமா. கடுகு கொண்டு வந்துட்டார் இவர். உடனே அழகா சுவாமி ராகவேந்திர தாத்தா உடனே திருமடப்பள்ளி இந்த சமையல்ல வேலை பண்ணுவாளே அவர்கிட்ட கூப்பிட்டு, இந்த கடுகை இன்னைக்கு சேர்த்திருப்பா தலிகையில இருக்க வந்ததே போவோம், சாஸ்திரம் தெரிஞ்ச பெரிய வித்வான்களுக்கு எல்லாம் எப்படி நியாயம், போய் கேட்கறதுக்கு பயம். அடுத்தவாள் குச்சு 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 பேசிப்பா, இது ஒரு நல்ல பழக்கம் உண்டு சிஷாளுக்கு எல்லாம். அவாளே பேசிப்பா, அவாளே முடிவு பண்ணிப்பா, கடைசியில் அவாளே எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி முடிச்சுவா. கடைசியில குருவுக்கு தகவல் தான் வரும், குருகிட்ட கேட்கறதும் இல்லை, தீர்மானிக்க விடுறதும் இல்லை. இப்ப நிறைய பத்திரிகைகளை பாருங்க, ஆச்சாரன் கிட்ட போய் இப்ப கல்யாணம் பண்ணலாமா, இப்ப பூனல் வச்சுக்கலாமான்னு கேக்குறோமா, எல்லாம் முடிவு பண்ணி கடைசியில இன்ஃபர்மேஷன் பத்திரிகை கொண்டு போய் பெரிய ஆசீர்வாதம் பண்ணணும், கல்யாணம் வச்சிருக்கேன் முடியும், கேட்கவா கேட்கிறோம் இல்லையே. அவ்வளவு எல்லாம் பேசிட்டு முடிவு பண்ணிட்டா, அப்ப ஒருத்தர் வந்தா சீனிவாச ஆச்சாரியார், அழகா எல்லாம் வந்தா ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டார். அப்ப அவர் பார்த்தார் இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை, இது அவர் நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவர், இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராது, அப்ப இங்க சாப்பிட வேண்டாம், பிரசாதம் எல்லாம் சாப்பிட வேண்டாம், சாஸ்திரத்தை மீறி கடுகு சேர்க்க சொல்லுவார், ஹரிஜன் கொண்டு கொடுத்துருக்கா சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். சுவாமி ராகவேந்திர கேட்டார், என்னப்பா சாப்பிடலையா, தெரிஞ்ச கேட்கிறார், சாப்பிடலையோ இல்ல சுவாமி, எனக்கு கொஞ்சம் ஆத்துல வேலை இருக்கு, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பிடணும் இல்ல, சாதுர் மாசம் சாப்பிடணும், பட் சந்தர்ப்பம் வாய்க்கல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்படியாவது சாப்பிட்டா கடுகு இல்லாம அப்படின்னு சொல்லாம சொல்றது. சுவாமி ராகவேந்திர சிரிச்சுட்டார், சரிப்பா அப்படின்னு சொல்லி மந்திராட்சதையை கொடுத்தார். வாங்கிட்டார், கையில வாங்கிட்டார், அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா இப்படி வச்சுக்கலாம் பார்த்தா கருத்து போயிடுச்சு, கருத்து போயிடு, மந்திராட்சதை சேப்பா இருக்கும் மஞ்சளாகும், கருத்து போயிடுச்சு, பயந்து போயிட்டா, எல்லாருக்கும் சேப்பா இருக்கு, இவர் கையில மட்டும் வந்தது மட்டும் இவர் வாங்கின பிறகு கருப்பா இருக்கு. சுவாமி ராகவேந்திர இப்படி பார்த்தா, சுவாமி கருத்து போயிருந்தே அப்படின்னா, உள்ளத்துல இருக்க கருப்பு அக்ஷதையில வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும்ன்ற, உள்ள இருக்கிற கருப்பு அக்ஷதையில வந்துடுது. சுவாமி அப்படின்னார், என்னமோ கடந்து சேர்க்கப்படாத சாஸ்திரமோ, சாஸ்திரம் எனக்கு தெரியாது, எனக்கும் கொஞ்சம் தெரியும், சாஸ்திரம் தெரியும், மதுரெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன், எனக்கு முன்னாடி இந்த பெரியவாள் சொல்லிக் கொடுத்துதான் பீடாதிபதியா இன்னைக்கு உட்கார வச்சிருக்கான். தகுதி இல்லாத ஒருத்தனே பீடாதிபதியா உட்கார இருக்க மாட்டேன், அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. அவன் யார் தெரியுமா? வியாசராஜன் தெரியுமோ? போது தெரியுமே, வியாசராஜன் தான் ராகவேந்திரர், சங்குகர்ணன் சங்குகர்ணன் தான் பிரஹல்லாதன், பிரஹல்லாதன் தான் வியாசராஜர், வியாசராஜர் தான் திரும்ப சுவாமி ராகவேந்திரர். அப்ப வியாசராஜன் தான் வியாசராஜன் சொல்லல, வியாசராஜன் தெரியுமோ? தெரியுமே சுவாமி. வியாசராஜர் கிட்ட கனகதாசன் ஒருத்தர் இருந்தா தெரியுமோ? ஓ, உடுப்பி கிருஷ்ணன் திரும்பி நின்னான், யமனுக்காக உடுப்பி கிருஷ்ணன் திரும்பி நின்னானோ அவன் தான் கழுக கொடுத்திருக்கான். அந்த ஜென்மாவில பாதுடு போகணும்னு காதுன்றதா கடுகு கொடுத்தான் கனகதாச, கடுகு கொடுத்தா தப்போ? அதை சேர்த்துண்ட அபச்சாரமோ? அப்ப அது சாஸ்திரத்தை மீறின செயலோ? பாகவதால காட்டும் சாஸ்திரம் முசத்தியோ? உடுத்தி கிருஷ்ணன் அவருக்காகவே திரும்பி நின்னான், அப்ப திரும்பி நம்ம கடுக வேண்டாமா, எங்க திரும்பி நிப்பா, ஊரை விட்டே போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு கணிக்கணும். சுவாமினார் நேர போய் சாப்பிட்டா, சாப்பிட்ட வந்து திரும்ப சேவிச்சா. அப்ப உடனே சுவாமி ராகவேந்தர் சொன்னார், நக்ஷத்தை எடுத்து பாருங்க, திருப்பி பார்த்தா கருப்பு மாறி போயிடுச்சு. இந்த கடுகு கொடுக்கறதுக்காகவே கனகதாசன் வந்தா, இதை கொடுத்தா அன்னைக்கு எல்லாருக்கும் சமர்ப்பணம் பண்ணா, எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டாளா, ஆசீர்வாதம் பண்ணா, அந்த ஹரிஜன் ரெண்டு மூணு நாள்ல மோட்சம் அடைஞ்சுட்டான். இந்த ஒரு கடுகு கொடுக்கறதுக்காக வந்தா கொடுத்தா மோட்சம் அடைஞ்சுட்டான். கடுக கொடுத்து மோட்சம் அடைய முடியும், எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஈஸி. இனிமேல் கடுக பார்க்கும்போது ராகவேந்திரன் நினைச்சுக்கோ, கனகதாசன் நினைச்சுக்கோ, கடுக கொடுத்து மோஷம் அடைஞ்சுட்டார். அப்ப சத்குருவுக்கு தெரியும், சாது சேவி அவன் அரிஜன், அவன் என்னத்த கடுகு கொடுக்கறது, இவன் என்ன சேர்க்கறது, அப்படி யோசிக்கப்படாது. அப்படி யோசிச்சாரம், அப்படி யோசிக்கப்படாது. எல்லாருமே சாதுக்கள், எல்லாருமே குருவுடைய சிஷ்யர்கள், எல்லாருமே பகவான் அடையறதுக்கான ப்ராசஸ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, சில பேர் அன்றிசரில் உட்கார்ந்து இருக்கான், இடிச்சிருந்து பிடிச்சிருந்து, சில பேர் அன்றிசூழல் இடம் கிடைக்காம அந்த வழியில லெட்டின் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான், சமயத்துல இந்த பெருக்கிழமெல்லாம் உட்கார்ந்து இருப்பான், பிச்சைக்காரன் ஓரத்துல அப்படி லெட்டின் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான். சமயத்துல எமர்ஜென்சி எங்கேயா போனா அப்படின்னா நமக்கு இடம் கிடைக்கலன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறிடுவோம், எங்கேயும் இடம் கிடைக்கலன்னா லெட்டின் பக்கத்துல ஓரத்துல உட்காந்து அப்படி பிரயாணம் பண்ணுவோம், எங்கேயோ உட்காந்து இருக்கும், பெரிய கம்ஃபர்ட் இல்லை. ஆனால் வண்டி போற வேகம் ஒண்ணுதானே, அது எங்க நிக்கிறதோ அங்கங்க நிக்கிறதோ ஒண்ணும் அதுல மாற்றம் இல்லை இல்லையா. அப்ப குரு எல்லாருக்கும் ஒரே வேகத்திலேதான் பகவான தரிசிட்டு போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஜாஸ்தி வேகம் ஒருத்தர் குறைச்சல் வேகம்னு கிடையாது, அந்த வண்டி ஒரே வேகத்துலதான் போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாருக்கும் சாதுக்கள் அப்படின்ற ஒரு அபிமானம் வரும், சாது சேவி. ஏசியில இருக்கவாள் அண்டர்சர் கமாண்ட் பார்த்தா ஐயோ அப்படின்னு பார்த்தாலே பிடிக்காது நமக்கு, ஸ்லீப்பர் கிளாஸ் ஐயோ ஸ்லீப்பர் கிளாஸ் எப்படிதான் போறோம் அப்படின்னு, இப்ப கம்ஃபர்டா கார்ல போறவா, கவர்மெண்ட் பஸ் பார்த்தா எப்படிதான் ஜனங்கள் டிராவல் பண்றாளோ அப்படின்னு, கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணாலும் இவன் வண்டி ஓட்டல பாருங்க, ஜாலியா யாரை தானே ஓட்டுறான், இவன் சொந்த காரை தான் வச்சுட்டு இருக்கான், ஜேசிபி தான், மெர்சிடஸ் பென்ஸ் தான், 30 லட்சம் கார் வாங்க, ஒரு கோடு போட்டா என்ன பாடுபடுறது, ஐயோ கோடு போட்டானே, நம்ம ஊர்ல திரும்ப போட முடியல, மெர்சிடஸ் பென்ஸ் வச்சுட்டு நம்ம ஊருக்கு நானோதான் திரும்ப முடியுது, நம்ம சொந்த காரை வச்சுருந்தா நம்மளையே உட்காந்துட்டு நம்மளே டிரைவ் பண்ணிட்டு நம்மளே சிக்னலை பார்த்துட்டு நம்மளே பைசா செலவு பண்ணிட்டு ஒத்த செலவு இல்லாம 50 ரூபாய் 70 ரூபாய் டிக்கெட் வாங்கி நம்ம பல ஊருக்கு போயிடுறோம், நம்ம காரை வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு என்னவாறு போடுறோம். இப்ப பார்த்து அவன் சுலபமா வாழ்க்கையை வாழ்ந்துடுறான் இல்லையா, சமப்படாதபடி. அப்ப குரு எல்லாருக்கும் ஒரே மார்க், அதனால சாது சேவி சத் புத்தி, சாது சேவி சமுச்சித சரித்தக, ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு நேர்மை வேணும், குருவிடத்துல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு நேர்மை வேணும், ஒரு அதுல ஒரு ஏமாதுத்தனம் இருக்கப்படாது, ஏமாதுத்தனம் இருந்தா சித்திக்காது. அப்ப குருவிடத்துல நேர்மையா இருக்கணும், வைத்தியன் இடத்துல இருக்கிற மாதிரி, வைத்திய நேரத்தில் இருக்கோம் இல்லையா, நாங்கள் சாப்பிட்டேன் டாக்டர் நீங்கள் சொன்ன சேர்க்கல, அதனால கொஞ்சம் கேசி ஐட்டமாக சாப்பிட்டுட்டேன் டாக்டர், நாலு திட்டு ரூபாய் வாங்கிப்போம், அது பெருமையாக வேறு சொல்லுங்க, டாக்டர் நல்ல டாக்டர் தெரியுமா, அப்படி கோச்சிப்பார். டாக்டர் கோச்சுட்டா ஒத்துக்கள், குரு கோச்சுட்டா தப்புன்றதான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. சரீர ரோகம் சரியாத ஒருத்தர் கோச்சிக்கிறான், சம்சார ரோகம் சரியாகிறதுக்காக இவர் கோச்சிக்கிறார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் சம்சார ரோகம் ஜென்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புன புனக சம்சார சாகரம் துக்கம். இந்த ரோகம் நிவர்த்தி ஆகணுமா, கோச்சிட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா. அப்ப சமுச்சித சரித்த குரு இடத்துல அந்த ஒரு நேர்மை, தப்பு பண்ணா அந்த தப்பு பண்ணிட்டு ஏன் அப்படி ஒத்துக்கணும். சத் புத்தி சாது சேவி சமுச்சித சரித்தக சத்வபோத அபிலாஷி, சத்துவத்தை அறிஞ்சுக்கிறதுல ஒரு அபிலாஷை, பெரிய ஆசை வேண்டாம், பேராசை வேண்டாம், அபிலாஷை ஓரத்தை இருந்தா கூட போதும். பகவத் விஷயத்தை அறிஞ்சுக்கணும். பத்மநாபர் கோவிலுக்கு போனோம்னு ஒரு ஆசை வேணும் இல்லையா. பத்மநாபர் இங்க இருக்கா, கூப்பிடுற தூரத்துல இருக்கா, கோவில் நன்னா இருக்கு. நிறைய பேர் ஐயோ முன்ன மாதிரிலாம் கிடைப்பா, ரொம்ப தரக்கா இருக்கு, நான் கோவில் போகிறதே ஒரு பெரிய பெருமையா. இதுல என்ன பெரிய பெருமை வேண்டி கிடக்கு, ஒரே கூட்டம். நிறைய பேர் சொல்லுவா ஐயோ இந்த ஐயப்ப கூட்டம் வந்துட்டு தாங்க முடியல, அவ வருஷத்துக்கு ஒரு தடவை வரான், அவளுக்கு என்ன பத்மநாப டக்குன்னு கிடைச்சுடுறாரு, அவளுக்கு ஒன்றும் தெரியல, அவடி கூட்டம் அப்படியே நிக்கிறா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, பத்மநாபர் கோவிந்தா சொல்றது அவளுக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கு, வேற யாருக்கும் தைரியமே இல்லை. அது அத்தனை மணி இருக்கு, ஒரு நாளா தைரியமா வேலை கை தூக்கிருப்பாரு, நீங்க தூக்கிருக்க எப்படி, அவ்வளவுதான். அவ வர டங்கன்னு அடிச்சு போயிட்டே இருக்கா, மணி கட்ட கட பத்மநாபர், அப்பா இந்த பசங்க வந்தாலும் நல்லா குதூகலமா இருக்குப்பா, பத்மநாபரே சந்தோஷமா ஆயிட்டாரு, குதூகலமா இருக்கு, என்ன கோவிந்தான்னு கத்துறாங்க அப்படி இருக்கா, தீவிர போயிட்டு இப்படி ரொம்ப பாவமா வரும். பத்மநாபர் கோயில ஒரு உற்சாகம் வேண்டாமா, பத்மநாப தரிசனம் உற்சாகம் இல்லையே, இப்படி போகிற அப்படி பாக்குற அப்படி இறங்குறது, ஒரு நாலு ப்ரொடக்ஷன் வைக்கிறது, எங்க எல்லாம் சமீபத்தில் இருக்க எல்லாரையும் ஹாய் 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 சொல்லிட்டு ஓடி வருது. அவ எப்படி அனுபவிக்கிறா, ஒன்றும் தெரியலான அவன் அனுபவிக்கிறா பாருங்க, அதானே வேணும். அத்தனை ஒரு தவிப்பு, தத்வபோத அபிலாஷி. அப்ப அந்த பகவத் விஷயத்திலே ஒரு ருச்சி, தத்வபோத அபிலாஷி. துருவனுக்கு இருக்கு இல்லையா, டெஸ்ட் பண்ணி பாக்குறா நாரத, சைல அப்பா கோச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, சுருச்சி தானே திட்டினா, விடு விடு உங்க அம்மா சுனிதி இருக்காள், அம்மா அப்படியில் உட்காந்து கூடா, என்னமோ வந்துட்ட காட்டுக்கு பயிர ரொம்ப கஷ்டம்டா. அவன் சொன்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு சொல்லுங்க வழி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி வழியை விடுங்க, நான் பாடு என் வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். தத்வபோத அபிலாஷி, அதுக்கப்புறமா தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லிக் கொடுத்து எங்க போகணும் என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுத்தா, அந்த தத்வபோத அபிலாஷி இருந்ததுனால அஞ்சு மாசத்துல சுவாமியை பார்த்துக்கணும், அஞ்சு மாசத்துல. அப்ப அந்த அபிலாஷம் வேணும், சத்வபோத அபிலாஷி, சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரித்தக சத்வபோத அபிலாஷி சுஸ்ரூஷு. கைங்கரியம் பண்ணணும் குருவுக்கு, கைங்கரியம் சுஸ்ரூஷ, எதுக்கு சுஸ்ரூஷ பண்ணணும் அப்படின்னா, அவ எதிர்பார்க்கறது இல்லை, சத்வித்தி சத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா, குரு சேவை, ஒரு சேவை பண்ணணுமா இதுக்கு அப்படின்னா, பகவத் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுனாலே என்ன சேவை அவளுக்கு பண்ணிட முடியும்னா, அவ சொல்றபடி கேட்டாலே பெரிய சேவை, பெருசா சேவையெல்லாம் வாங்கியே கொடுக்க வேண்டாம், பெருசா சேவை உட்காந்து அவங்க தேங்காய் சேவை பண்ணிருக்கேன், எலுமிச்சம்பழ சேவை பண்ணிருக்கேன், கார சேவை பண்ணிருக்கேன், திதிப்பு சேவை பண்ணிருக்கேன், குருக்கு இருக்கிறதே இருக்கணும்னு தெரியும், எத்தனை சேவை தான் சாப்பிட முடியும், எல்லாரும் சேவை பண்றேன் அப்படின்னா சேவை மனக்கு ஆசையே விட்டு கொடுக்க முடியும். அப்ப குரு சுஸ்ருஷ எது சேவை அப்படின்னா, அவர் சொல்றத கேட்டு அந்த வழியில முன்னேறினா அதுதான் பிரதம கைங்கரியம், அதுதான் பரம கைங்கரியம். துருவன் கிட்டையோ, பிரகலாதன் கிட்டையோ, வேதவியாசர் கிட்டையோ, வால்மீகி கிட்டையோ, பிராச்சீன பரிஷித் கிட்டையோ, பிரச்சேதசர்கள் கிட்டையோ, எங்கேயாவது நாரதர் இந்த கைங்கரியம் பண்ணு எனக்குன்னு சொல்லி இருக்க காண கிடைக்கிறதா பாருங்க, பாகவதத்திலே எங்கேயாவது பக்தி பண்ணுன்னு சொல்றாரு, பக்தி பண்ணிட்டு இருக்கா ஜெயிக்கிறா அவ்வளவுதான், அவளுடைய ஒரே பர்பஸ் இந்த ஜீவன் பகவான அடைய வேண்டியது. ஒரு குழந்தை இருக்கு, கரெக்டா ஸ்கூல் எத்தனை மணிக்கெல்லாம் போயிடுறது, டீச்சருக்காக போர்டெல்லாம் தொடச்சி வைக்கிறது, அழகா பேக் வாங்கா வாங்கி வைக்கிறது, டீச்சருக்கு அதை வாங்கி கொடுக்குறது, எல்லாம் பண்றது, படிக்கவே இல்லை, எக்ஸாம்ல ஃபெயிலாக இருக்கு, டீச்சர் கொஞ்சம் வாடோ சத்தியமா கொஞ்சம் வாட, நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் ராஜா, நீ படிச்சு பாஸ் பண்ணா போதும், அதுதானே முக்கியம். டீச்சர் ஆளுக்கு டீச்சர் அப்படியே அழகா உட்காந்து காலை பிடிச்சிட்டு ஒன்னும் பிரயோஜனமே இல்லை, இது எதுவுமே வேண்டாம். குரு சுஸ்ருஷை அப்படின்னா அவளிடத்துல அந்த அபிமானத்தோட அவ என்ன சொல்றா அப்படின்னு காதுன்னு கிடக்கணுமா. இந்த சுஸ்ருஷையில நம்ம ஒரு கிளாஸ் வச்சுட்டு இருக்கோம், நமக்கு பிடிச்ச சுஸ்ருஷை, இதெல்லாம் குரு சொன்னா பண்ணலாம், இதெல்லாம் சொன்னா சைலண்டா அப்படி தப்பிச்சிருங்க. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப சமத்து தெரியுமா, மகா சமத்து யாரு, மகா கிட்டிக்காரன்னா நம்ம தான், நம்மளாம் அவர் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன ஃபிஷர்கள் என்னென்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு. அதுல வேற சண்டை வந்துடும். இந்த பரமார்த்த குருவும் சீடர்கள் ஒரு கதை சொல்லுவான், ஒரு காமெடி குருவும் அவரோட சிஷியர்களும். ஒரு நாள் அவர் படுத்துட்டு இருந்தாராம், ரெண்டு பக்கம் ரெண்டு சிஷியா உட்காந்து காலை பிடிச்சிட்டு இருந்தா. இவன் ஏதோ அந்த காலில் கொசு இருக்கேன் ஓங்கி அடிச்சுட்டான், இந்த காலை பிடிச்சிட்டு இருக்கவன். உடனே அவன் பார்த்தான், டே என் காலை நீ எப்படா அடிச்சு, அவன் ஓங்கி வச்ச அந்த காலை. இவன் பார்த்தான்டா என் காலையா நீ அடிச்ச, இது உன் காலை வெட்டி போறேன்னு கோடாடி கொண்டு வந்துட்டான். குரு காலை படைச்சு உட்காந்தார். குரு நான் அந்த காலை வீட்டுக்கு வெட்டி போடுறேன். அவர் சொன்னார், அப்பா அது உன் காலம் இல்ல, அவன் காலம் இல்ல, என் காலம் அக்கண்டா விட்டுடுறாரு, காலே அமுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அபிமானம்ன்றது நம்ம எல்லாருமே குருடைய அந்த சரீரத்தோட அபிமானத்துல ஒதுங்கவே சொல்லல, சரீர அபிமானத்துல ஒதுங்கிடுறோம். சரீர அபிமானம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உண்டு. சில பேர் சொல்லுவா சாமிய நம்பு ஆசாமிய நம்பாது, அவ குரு மனுஷனா கூட ஒத்துக்க மாட்டான். அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், குரு சரீரமே தெய்வீகம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா அந்த சரீரத்திலேயே அபிமானம் வச்சுட்டு இருப்பான். அவன் சொல்ற விஷயத்த விட்டுடுவான். சரீரத்துல அபிமானம் வைக்கிறதுன்றது தெய்வத்துடைய சுபாவம் அப்படின்னு, தெய்வ சரீரம் அப்படின்னு அதை கொண்டாடுறது வேற, அபிமானிக்கிறது வேற. ஆனா அந்த சரீரத்தினாலே ஏன் அவ சொல்றதை கேட்கணும், அவ சொல்றத கேட்கணும். இப்ப குழந்தையோட சரீரத்தை அபிமானிக்கணும்னா ரைட், அது குழந்தையோட சரீரம் அபிமானிச்சுதான் ஆகணும். ஆதிகாரி சரீரம் மேல அபிமானம் நியாயம்தான், ஆதிகாரி சரீரம் மேல அபிமானம் நியாயம்தான். அப்ப அபிமானம்ன்றது சரீரத்தை கொண்டு இல்லை, அவ சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு. அது கொண்டுதானே, அதுதானே பிரயோஜனம். அப்ப அந்த சுஸ்ரூஷு அந்த கைக்கரிய ருச்சி, குரு என்ன கைங்கரியம் பண்ண சொல்றாரோ எப்படி பண்ண சொல்றாரோ அப்படி பண்றது, அதான் கைங்கரிய ருச்சி. சுவாமி ஆளவந்தார், ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியன். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அப்ப அரையர் சேவை, ஆழ்வார்களோட பிரபந்தங்களை பாடி ஆடிட்டு இருக்கார். அப்ப நடமியோ நமர்கள் உள்ளீர் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கார் திருவனந்தபுர பாசுரத்தை அரையர். அப்ப உடனே பார்த்தால் சுவாமி ஆளவந்தார், சரி பத்மநாபன் நம்மளை கூப்பிடுறாருன்னு கிளம்பிட்டார். ரங்கராஜன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறார். கிளம்போது எல்லாரும் கிளம்பிட்டார். அப்போ ஆளவந்தார் சொன்னார், எல்லாரும் கிளம்பியா சொன்னார், ரங்கநாத கைங்கரியம் தடப்படும், அதனால தெய்வவாரி ஆண்டான் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் நீ இருந்து ரங்க கைங்கரியம் பண்ணுப்பா, நீ என்னோட வர வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டார். திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டார். நிறைய மாசங்கள் இங்க இருந்தா சுவாமி ஆளவந்தா. அப்ப தெய்வவாரி ஆண்டானுக்கு மனசே கேட்கல, உடம்பு ரொம்ப வீக்கா போயிடுச்சு. என்ன ஆச்சு டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு, டாக்டர் சொன்னார் மனோவியாதி தான், சரீரத்தில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா. உடனே மற்றவாள் எல்லாம் கேட்ட என்ன விஷயம், ஆச்சாரியனை பிரிஞ்ச துக்கம், சரி வாங்கும் சொல்லி அவர் பல்லக்கில் உட்கார அசேஷன் வந்துட்டான். பல்லக்கில் சீக்கிரம் அழிச்சுட்டு வரா, கொஞ்சம் கொஞ்சமா குருவை பார்க்க போறோம், குருவை பார்க்கவும் சந்தோஷத்துல சரீரத்துல பலம் வந்து கொடுத்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப கரெக்டா சுவாமி ஆளவந்தார் திருவனந்தபுரத்தை விட்டு கிளம்புறார் கரமனை ஆற்றங்கரை. இந்த கரமனை ஆசங்கரையில ஆளவந்தாரும் அவர் மீட் பண்றார். தெய்வவாரி ஆண்டானும் சுவாமி ஆளவந்தாரும் மீட் பண்ணும் பொழுது அழகா தெய்வவாரி ஆண்டன் ஓடி வந்து சுவாமி ஆளவந்தார் திருவடிகள்ல விழறார். சுவாமி ஆளவந்தார் அப்படியே பார்த்தார், யார் இவர் அப்படின்றார், யார் இவர் அப்படின்றார். பதர்ற எல்லாரும் சொல்ற, சுவாமி நம்ம தெய்வவாரி ஆண்டான், ஓ அவர் நான் ஸ்ரீரங்கத்துல எல்லாம் இருக்க சொன்னேன், இங்க வர சொல்லலையே, நான் உத்தரவை கொடுக்கலையே, நான் வர சொல்லலையே. அம்மாவே குழந்தைகளை சொல்றாரு, எடுக்காதே எடுக்கப்படாதுன்றோம் இல்லையா, தொடாதேன்னா தொடப்படாது, அவ்வளவுதானே, அவ்வளவுதான். அதுக்கு மேல மறு பேசிக்க, சில விஷயங்கள் தொடாதேனா தொடாதே, பண்ணாதேனா பண்ணாதே, தாண்டினா என்ன தொட்டா என்ன அப்படின்னா அது விளைவுகள் உண்டு அதுக்கு. அப்ப அவளை வந்தார், ஓ நான் ஸ்ரீரங்கத்தை தானே இருக்க சொன்னேன், இங்கேயே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுவாமி ஆளவந்தார் சொன்னார், ராமன் சத்திய சந்தன் அப்படியே சொன்னபடி நடப்பான், அதனால பரதன் பகவான் வச்ச இடத்திலேயே இருந்தான் 14 வருஷம் வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போலே அப்படின்ற திருக்கோளூர் பெண் பிள்ளை. ராமன் சொன்னார், பரதன் சொன்னான்னா 14 வருஷம் நீ வனவாசம் சொல்லியிருக்காரு, கரெக்டா 14 வருஷம் நான் காத்துருப்பேன், 14 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் நான் உன்னை பார்க்கணும், இல்லேன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன், அதனால 14 வருஷம் நந்தி கிராமத்திலேயே காத்துட்டு இருந்தான் பரதன் அப்படின்னு காண கிடைக்கிறேன். அப்ப ஆளுநர் சொல்ற ராமன் சத்திய சந்தன், அதனாலே பரதன் இருந்தான், நான் அதுபோல இல்லை போல இருக்கு, அதனாலே வந்தா அப்படின்ட்டு. உடனே தெய்வவாரியான நடக்கிற, ஐயோ ஸ்வரூபஹானி, நம்ம ஸ்வரூபத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு இல்லையா, ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னன்னா, குரு இட்ட வழக்கா இருந்துட்டோம்னா இது பகவான் இட்ட வழக்கா மாறிடும், கன்வெர்ட் ஆயிடும். ஐயோ ஸ்வரூபஹானி வந்துட்டே எழுந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. குருவை பார்த்த சந்தோஷம், ஆனா குருவுக்கு நம்ம சொன்னதை கேட்காம இமேஷத்துக்கு பண்றானே. இப்ப ஸ்கூல்லயே டீச்சர் ஒண்ணு சொல்றான், அதுதானே பண்ணணும். பாவிங்களா, நமக்கு தோன்றதை பண்ண முடியுமா? அவன் சொல்றதை பண்ணாதானே பைசா, எந்த இடமா இருக்கட்டும், அவாவா வெளியூர்லாம் போறோம், வெளிநாட்டுக்கெல்லாம் போறோம்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே பழகிக்கிறோம். ட்ரெயின்ல போனா ஒரு மூணு பெட்டி நாலு பெட்டி எடுத்துன்னு போவேன், பக்கத்து ரூபாய் இடிச்சு பிடிச்சிட்டு பக்கத்து ரூபாய் பெட்டியே வைக்க முடியாம. ஃபிளைட்ல போனா வாழை சுருட்டின்னு ஒரே ஒரு பையன் எடுத்துன்னு போவான். எதுக்குடானா, ஒவ்வொரு கிலோவுக்கு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவான். ஐயோ வம்பே வேண்டாம், வாழை சுருட்டிட்டு போறேன். ஹேண்ட்பேக் இதை வச்சுக்காது அதை வச்சுக்காது, எல்லாத்தையும் தூக்கு போட்டு காலியா சமத்தா போவான். ஏன்னா அந்த ரூல், இல்லாட்டி ஃபிளைட் ஏற விட மாட்டான், போக முடியாதுன்னு. அப்ப அதே போலதான் புஷ்பக விமானம் ஏறி வைகுந்தம் போகணுமா, அதற்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இத்தோண்டு ஃபிளைட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு, புஷ்பக விமானம் ஏறனா அதற்குரிய தகுதி உண்டு இல்லையா, போர்டிங் பாஸ் வாங்கினா வாங்கித்தான் ஆகணும், செக்யூரிட்டி செக்கின்னா செக்யூரிட்டி செக்இன் பண்ணித்தான் ஆகணும், அது மாற்றமே கிடையாது. உடம்பெல்லாம் தடவை பார்த்தா உள்ள வருவா, அவ்வளவு வேற வழி இல்ல, நீங்க முடியாது படப்படாதுன்னு நடக்காது. அந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆளவன் சார்த்திலே கதின்னு கிடக்கிறார். அப்ப ஆளவன் சார் பார்த்தாரோ, அப்ப நான் ராமன் நிரூபணம் பண்ணாதான் எழுந்து பாரோ, என்னதான் சொல்ல முடியும். நம்மளா அந்த பாவம், என்ன தெரிஞ்சு வந்துட்டாரு தெரியுமா, என்ன பிரிஞ்சு இருக்கவே முடியலையா, என்ன பாக்குறது வந்துட்டா. இந்த தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு பெருமை உண்டு, அவ காணும் போது குழந்தை அழுதுலே இருந்ததுன்னு ஆற்றுக்கு போன போய் சொன்னான், பாவம் என்னச்சு அழுதே இருந்துதான், அவ்வளவு பெருமை தெரியுமா அவளுக்கு. ஐயோ அது அழகுதேன்னு துக்கமே இல்லை, இவாள நினைச்சு அழகுதே ஒரு பெருமை இல்லைன்னு போட்டு யாரும் கை தூக்கிடாதீங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஒரு குழந்தை நமக்காக அழகுது, நமக்காக யாரா அழகா அப்படின்னா நமக்கு அவ்வளோ பெருமை. ஐயோ நம்மளால அழகாலே தோன்றதே கிடையாது, எனக்காக அழகா அத்தனை ஆசை அதுக்கு அப்படின்னு. அப்ப எவ்வளவு சுயநலம் பார்த்துக்கோங்க, ஆச்சரியம். ஓ அப்ப நான் ப்ரூவ் பண்ணாதான், இவர் கொண்டாட மாட்டேங்கிறதான் குரு, கொண்டாடுறதுக்கு இல்ல குரு, குரு பகவான் உங்களை கொண்டாடும்படியா பண்ணிட்டு இருக்க. கொண்டாடுறதா உங்களுக்கு 1000 பேர் இருக்காள், சொந்தக்காரா தெரிஞ்சவா தெரியாதவா, ஏன்னா உங்களால காரியம் ஆகணும் வாழ்க்கை, அதனால கொண்டாடிட்டே இருப்பா சாகர வரைக்கும். சில சமயத்துல வெட்டியாம கூட சொல்லுவான், நல்ல பணம்பா, ஏன்னா அவளுக்கு வேண்டியது கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி 4 வீடு இருந்தா நல்லா இருக்கணும், 4 பணம் வாரத்தை விழுந்தா நல்லா இருக்குமே. நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன், சுடுகாடு போனோம்னா அவன் சொல்லுவான், வந்தது பேரு எப்பா இதுக்கெல்லாம் இப்பயே கொடுக்க மாட்டேங்கப்பா, நாளைக்கு வரும்போது ஒண்ணுமே இருக்காதுப்பா அப்படின்றான். யாரோ ஒரு கூட வந்தவன பார்த்து சில பேரை பார்த்து, சார் எங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அவர் நம்ம எப்படி யோசனை பண்ணி பாருங்க, சார் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், உங்களை மறக்கவே மாட்டேன். அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம்தான், லோக்கல் எப்படி கடைசியில் நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன கடைசி யாத்திரைக்கு நீதான் பத்திரமா அனுப்பி வைக்கணும், என்ன யார் பக்கத்துல நம்ம ரொம்ப பிடிச்சு தெரியும், பக்கத்துல உட்கார் நம்ம எரிக்கவா போறோம், பார்க்கவா போறோம், திரும்பி கூட பார்க்க போறோம், நல்ல கூட்டம் தெரியுமா நம்ம எல்லாம், திரும்பி கூட பார்க்காம முகத்தை திரும்பிட்டு வர கூட்டம், இவால போய் நம்பிட்டு இருக்கோம் அடிநாயகம். அதுதான் ஆச்சரியம், குரு லோகம் கொண்டாடும்படியா நம்மள பண்றான் அத்தனை அற்புதமாக, அவ்வளவு விசேஷமாக, அது விசேஷமாக. அதனால சொல்ற, ஓ அப்ப ராமன் நிரூபணம் பண்ணாதான் எழுந்து பாரோ, வாரி சுருட்டு எழுந்து கைகூப்பி தெய்வ வாரியான என்ன பதில் சொல்றது, நான் பண்றது தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. ஆச்சாரியன் மேல பக்தி, அவரை பார்க்காத தவிப்பு, இது முக்கியம் இல்லையா, சொன்னேன் இல்லையா ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கராஜ கைங்கரியம் முக்கியம் சொன்னா, அதை விட்டு எப்படி வந்தாய் நீ, ஏன்னா இவரை நம்பி அந்த பொறுப்பை படைச்சிருக்காரு ஆச்சாரியன், இவரை நம்பி சரி நான் இல்லைன்னா கூட என்னுடைய தெய்வவாரி ஆண்டான் ரங்கராஜனுடைய கைங்கரியத்தை குறவில்லாம நடத்துவான், இவ்வளவு பெரிய பொறுப்பை தன் ஸ்தானத்துல இருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு ஒண்ணும். அப்ப அதானே முக்கியம், அந்த ஸ்தானத்துடைய பொறுப்புனா பொறுப்பு தானே முக்கியம், அந்த பொறுப்பை விட்டுடாம அப்படின்னா பொறுப்பு இல்லை அப்படின்ற வந்தியா, நமக்கே கோபம் இருந்தது இல்லை, ஒரு பொறுப்பே கிடையாது அப்படின்ற வந்தியா. நம்ம கொடுக்குற 1000 ரூபாய்க்கு வேலைக்காரிகிட்ட சொல்லுவோம், உனக்கு பொறுப்பே கிடையாதுன்னு, கொடுக்குற 1000 ரூபாய் 2000 ரூபாய் தெரியாது இந்த ஊர்ல, அதுக்கே உனக்கு பொறுப்பே இல்லை. ஒரு அத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், காதல் ஆஃபீஸ் போனோம் வெளில போனோம், இன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் வரான்னு சொன்னா அன்னைக்குதான் லீவ் போடுவார். பாரதியாரே சொல்றார், வீட்டுல சொந்தக்காரா வரனா முதல்ல அன்னைக்குதான் லீவ் போடுற. எங்க வீட்டுல சொந்தக்காரா வந்துட்டாமா, எங்க வீட்டுல நான் பார்த்தேன் தெரியும், உங்க வீட்டுல நீங்க தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கேரளால பேசிட முடியுமா? அப்ப இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கு. குரு நம்மள அப்படி பக்குவப்படுத்துறா, நம்ம பொறுப்பா இருக்கணுமா, என்ன பண்றதுன்னு தெரியலையா. ஹெய் ஹூபி என்னன்னா அப்படி பார்த்தார் ஆளவந்தார். சரி இனிமேல் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி வா, நான் ராமன் நிரூபணம் பண்றேன். அவர் இருக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டான், அவர் உடம்பு வீங்கி போயிடுதுன்னு சில இடங்கள்ல காமி கிடைக்கிறது, சில இடங்கள் ரொம்ப இழைச்சி போயிட்டாருன்னு காண கிடைக்கிறது. தெய்வவாரி ஆண்டான் உடனே அவர் இருக்கி ஆலிங்கம்னா உடம்பு சாதாரணமா ஆச்சான். இந்த திட்டம் உண்டு, அனுகிரகமும் உண்டு. நேரடி அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னா உடனே எல்லாரும் கிளம்பிடுவான். குரு என்ன, குரு சொன்னா கேட்கப்படாது. அவர் ஒரு பொறுப்பு கொடுத்து அவர் அவர் பின்னாடியே போனோம்னா குரு ரொம்ப பரவாயில்ல சந்தோஷமாயிடுவார். அப்படி எல்லாரும் கிளம்பிடுவார். குரு பின்னாடி போகிறது முக்கியம் இல்லை, குரு கூட அலைகிற முக்கியம் இல்லை. அவா சொல்லக்கூடிய விஷயங்களை கிரகிச்சு அதுபோல அதுல மேல ஏறிட்டு போகணும், அதானே உத்தமம். ஒருத்தர் ஆச்சரியமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரையே பிடிச்சிட்டு போற, யாரையும் பிடிக்க விட மாட்டார், அவரையே பிடிச்சிட்டு போற. பொறுத்து பொறுத்து பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர், அப்ப நான் எனக்கு கால் பிடிக்கணும், நான் சொன்னா நீ பிடிச்சா போதும், இல்ல நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன். ஒரு நாள் சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீ கால் பிடிக்கிறதா உங்களுடைய பிரம்ம தத்துவம் புரிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ, அப்படியே பரமாத்ம தரிசனம் கிடைச்சும் நினைச்சிட்டு இருக்கியோ, நான் சொன்னதை பண்ணாதான் கிடைக்கணுட்டு அப்புறம் தான் கால் பிடிக்கிறதே விட்ட. எந்தெந்த இடத்துலயும் இருக்கு. அதே சில ஆச்சாரிய புருஷாளுக்கு சைத்தன்ய மகாபிரபு அந்த ஒரு பிரேம பாவத்துல விரக தாபத்துல இருந்தார். கம்பீரா மந்திர்னு பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல உண்டு. அப்புறம் ராத்திரி ஆச்சுன்னா அவர் தன்னையிலே மறந்து எழுந்து வெளில ஓடி போயிடுவார், ஓடி போய் கடல் எல்லாம் விழுந்துருவார். தெரியல அவர் போதனே இருக்கா. அப்ப அவருடைய சிஷ்யர் கோவிந்தர்னு ஒருத்தர் அவர் பார்த்தார், எப்படின்னு தெரியல நம்ம தூங்கி போயிட்டோம்னா எழுந்து போயிடலாம் சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சின்ன ஒரு வராண்டாவில் படுத்துப்பார். அந்த வராண்டாவோட வாசல்ல ஒரு படுத்துட்டு சைத்தன்ய மகாபிரபு கால் நீட்டுவார் பாருங்க, அந்த காலை நெஞ்சில வச்சு கட்டி பிடிச்சதே தூங்குவார். அவர் எப்பயா காலையில் தரோம் டக்குன்னு எழுந்து பாக்குறதுக்கு, எங்கேயா போயிடப்படாது அப்படின்னு. அதுவும் உண்டு, இதுவும் உண்டு, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உண்டு. அப்ப அந்த குரு சுஸ்ருஷை சுஸ்ரூஷு, குரு என்ன சொல்றாளோ அந்த கைங்கரியம். ஒரு சந்தர்ப்பத்துல ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் அவருடைய குரு பெரிய நம்பிகள்னு பேர். அவருக்கு ஒரு பொண்ணு அத்துழாய் அப்படின்னு அவளுக்கு பெயர். ஒரு நாள் அவன் மாமியார் நிறைய வேலை கொடுத்தா. இவ சொன்னா, அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு வேலைக்காடி கூட இருந்தா சௌகரியமா இருக்கும்ட்டேன். மாமியார் போச்சுட்டா, ஆமா ஆமா உங்க அப்பா அப்படியே வேலைக்காடியை கூட அனுப்பிச்சு விட்டுருக்காரு பாரு, போடி இப்ப கூட்டு வா. அந்த காலத்துல சீதன வெள்ளாட்டின்னு ஒருத்திய கொடுப்பா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு வேலைக்காரியும் பொண்ணு கூட வேலை செய்யறதுக்கு. மாமியாரத்தை எவ்வளவு வேலை இருக்கும்னு தெரியாது, நல்லதான் வச்சிருந்தாங்க பெரியவன், வேலைக்காரியும் கொடுத்து விட்டுருக்கா சீதன வெள்ளாட்டின்னு பேரதுக்கு. அவெல்லாம் குடும்ப குடும்பமா குடும்பத்தை ஒர்க் பண்ணுவாங்க, அதனால அப்படியே வம்ச வம்சமா வேலை பண்ணிட்டு இருப்பான். போய் சீதன விளையாட்டியை கூட்டிட்டு வாப்போ உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டா. நேரம் வந்தா அப்பா கிட்ட கேட்டா, பெரிய நம்பிகள் சொன்னார், அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்க அண்ணா ராமானுஜரை போய் கேட்டுட்டார். ராமானுஜர் சன்னியாசி மடாதிபதி, நேர அத்துழாய் வந்தா ராமானுஜர் அண்ணன்ற பாவம். ராமானுஜரை பார்த்து, சுவாமி ரொம்ப வேலை ஜாஸ்தியா இருக்கு, அதுல சீதன விளையாட்டி கொண்டு வான்னு மாமியார் நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா உங்ககிட்ட அனுப்பினார் அப்படின்னார். இப்படி பாக்குற இவளுக்கு எல்லாம் கொடுக்கணும், குரு வேற பெரிய நம்பிகள். அப்ப அவர் சொன்னதை இவள் கேட்கணும். இப்படி பார்த்தா பக்கத்துல முதலி ஆண்டான் நின்றுட்டு இருந்தார். ராமானுஜருடைய சொந்தம் வருமான், சகோதரி பிள்ளை, சத்ருவேதம் தெரிஞ்சவர், சாஸ்திர சம்பிரதாயங்கள கில்லாடி. சுவாமி ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிக்கும் பொழுது முதலி ஆண்டானை தவிர எல்லாவற்றையும் விட்டேன்னு சொன்னார். அப்ப எப்படி இருப்பார் பாத்துக்கோங்க, முதலி ஆண்டான் சன்னியாசம் எல்லாத்தையும் விடணும். சுவாமி ராமானுஜர் சன்னியாசம் போது சொல்ல, முதலி ஆண்டவனை தவிர எல்லாவற்றையும் தியாகம் செய்தேன் அப்படின்ச்சார். அந்த முதலி ஆண்டவனை பார்த்தப்பா, அவாத்துக்கு போவ என்ன வேலை சொல்ல பண்ணிடான்னு, இவர் அடியே தாசம்னு கிளம்பிட்டார். நம்மளா இருந்தா அவ்வளவுதான், குருவை தலைய வெட்டியே போடுவோம், இல்லாட்டி திஷா கிட்ட போய் பக்கத்துல போட்டு புலம்புவோம். அவன்பாடி என்ன போய் சொல்றா, வேத வேதாந்தம்லாம் கத்துருந்து தத்துவ விசாரம்லாம் பண்ணலாம் வந்தா, என்ன பார்த்து அவாத்த வீட்டுல போக சொல்றா, நான் படிச்ச படிப்பு என்ன, என் குலம் என்ன, என் கௌரவம் என்ன, தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரா, இதெல்லாம் நாளைக்கு விஷயம் சொல்லி ரொம்ப அழுது. அவாளும், ஆமா ஆமா வாஸ்தவம் தான் நீ சொல்றது, முன்னாடி கூட இப்படிதான் ஆச்சு. உடனே அடுத்து ஒரு ஏதாவது இன்சிடென்ட் வச்சுருப்பேன் இல்லையா, அவரு ரெஃபர் பண்ணி எல்லாம் சொல்லுவோம். ஒண்ணுமே சொல்ல அடியே தாசன் கிளம்பிட்டார் குரு சுசுஷு நேரம் போயிட்டார். அங்க போய் என்ன வேலை தெரியுமா பண்றார் அவர், வீட்டு வாசல பிரிக்கிண்டு முறப்ப முறையெல்லாம் பிரிக்கிண்டு கோலம் போட்டுண்டு பத்து பாத்திரம் தேய்ச்சிண்டு துணியை துவச்சி அழைச்சி போட்டு இருக்கார். சத்ருவேதம் தெரிஞ்ச பிராமணர், வேதாந்த விசாரம் நன்னா பண்ணக்கூடியவர், விஷயம் தெரிஞ்சவர், பரமஞானி, அவ்வளவு அழகா மத்தவா யாருக்கும் இவர் இவர் தான் யாருன்னு கூட காட்டிக்கல. ஏதோ ஒரு முட்டாள் வைஷ்ணன் மடத்துல இருக்காரா அவர், உனதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுருக்க. நல்ல வேலை பண்றான் அந்த பய, மாமியார் மாமனார் நாத்தனார் மச்சினர் எல்லாரும் நல்ல வேலை வாங்குறான். ஒரு நாள் கூட முதலே ஆண்டான் முகத்துல ஒரு கோபமோ வெறுப்போ அழுகையோ வரவே இல்லை. ஏன்னா என் குரு எனக்கு கிட்ட கைங்கரியம் சந்தோஷமா பண்ணிட்டு வர. குரு ஒரு வேலை கொடுத்து நான் பண்ண சொல்றாருன்னா அந்த அந்த கைங்கரியம் பகவான் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். பகவான் வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இந்த வேலையில என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்போம். அவ ஒரு வேலையை சொல்றா அப்படின்னாலே அதற்குரிய தியானம் பண்ணி பகவானே இத்தனை பண்றது இதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி தான் அந்த கிருபையை கொடுக்கற. கம்சன் சொன்னான்னு அந்த பூதனா அகாசுரன் பகாசுரனுக்கே சத்கதி கிடைக்கும்னா குரு சொல்லி பண்றவாளுக்கா சத்கதி கிடைக்காது? கம்சன் எத்தனை பேர் அனுப்ப, எல்லாம் ஒன் வே டிராபிக் தான், திரும்பி வரவே இல்லை. இந்த டூ வே டிராபிக் போயிட்டு திரும்பி ஐஷ்ணு வந்து யாரும் ஒரே ஒரு அக்ரூரர் மட்டும்தான், அது எல்லாரும் போனவா போனான்தான் அப்படியே போயிட்டா. அப்ப இவாளுக்கே ஒரு கதி கிடைக்கும் அப்படின்னா குரு சொல்றார் அப்படின்னா ஒரு காரணம் இல்லாம இருக்குமா? இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம பழக்கப்படுத்தோம், காத்தால எழுந்தோட போர்வியை மடிச்சு வை, எழுந்தோட பல் தேய் குழி அப்படி கோபமா ஒரு குழந்தைகளுக்கு அம்மா சொன்னான்னா அம்மானா அப்படியே அன்பு மயம் தான். அன்புனா இவள் எதிர்பார்க்கற என்ன அன்புனா என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணும் தான் அன்பு. இவளை சரி பண்ணப்படாது, திருத்திடப்படாது, இவள் பண்றதுக்கு எல்லாம் ஒத்துனானா அவள் தான் நல்ல தாய். அப்பதான் மாத்ரு தேவோ பவ, இல்லாட்டி ஊர் முழுக்க எங்க அம்மாவே சரியில்லைன்னு அர்த்தமே மாறிப்படும். அப்படித்தானே லோகம் இருக்கு, கலிகம் அப்படித்தானே இருக்கு. அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ற. ஒரு நாள் சில பிராமணர்லாம் இவாத்துக்கு வந்திருந்தா, ஏதோ விசேஷம் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா படிச்சு திமிர் ஒண்ணு உண்டு. இந்த பிராமணாளுக்கு வித்யா கர்வம் தன கர்வம் குல கர்வம் மூணு இருக்கோ இல்லையோ. இந்த ஆவணி அவட்டத்தின் போது இந்த பிராமணம் அலையறத பார்க்கணும். நான் ஆவணி எடுத்துன்னு வெளியே போக மாட்டேன், பெரிய பயம் இருந்தாலும் அந்த பிராமணாவை பாக்குறதுதான். அப்படியே அந்த ஒரு நாள் ஆவணி அவட்டம் காயத்ரி பண்றதுக்கு இவா பண்ற அட்டகாசம் எதுக்கு பாருங்க அப்பா? அப்படியே நான் வதிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி அடைவான், அத்தனை அட்டகாசம் பண்ணுவான். எல்லா ஊர்களையும் பாக்குறேன், நான் போன பட சிந்து நீங்க போடுங்கயா அப்படின்னு. காமோ காட்சி மண்ணியல காட்சி பல வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கோம், இன்னும் மீதம் இல்ல, காமம் பண்ணல கோபம் பண்ணலன்னு சொல்லி இல்ல அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியல இல்லையா? உட்காந்து வாழலாம் பெரிய வேதாந்த தத்துவம் எல்லாம் விசாரிச்சுட்டு பேசிட்டு இருந்தா. இவர் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தா உளறி கொட்டுறான் தெரிஞ்சு போயிடுது. கடைசியில பொறுக்க முடியாம இது இப்படி இல்லை அப்படின்ட்டான். உடனே யோசனை, ஓய் வீட்டு வேலை செய்யற உனக்கு என்ன தெரியும், நாங்களே அவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் கவலையே படல. திரும்பியும் தத்துவம் விசாரம் எல்லாம் லிஸ்ட் போட கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உடனே அவள்லாம் பார்த்தா, நீங்க யாரு? அப்புறம் கை கூட்டியா, நீங்க யாரு? பேர் முதலே ஆண்டாண்டு பேர், அவன் பேர் கூட கேட்க விடனாலா, டே இங்க வா, ஓ இங்க வா அப்படி கூப்பிட்டு இருந்தா. முதலே ஆண்டாண்டு பேரு சுவாமி ராமானுந்தர் சிஷ்யன், அறந்து போயிட்டா வரலாம். ஐயோ எதிராசர் சிஷ்யனா, நீங்க அபசாரம் பண்ணிட்டோமே, தயவு செய்து எங்க மேல பாவத்தை சுமத்தாதீங்க, முதல்ல கிளம்புங்க ஆத்தை விட்டு அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொல்லி நான் வரல, என் குரு சொன்னார். குரு வேண்டாம் வரட்டும்னு சொல்லட்டும் போறேன், அது வரைக்கும் போக மாட்டேன். உடனே வாழ விழுந்துருச்சுன்னு ஓடினார் சித்திராசர் கிட்ட. சுவாமி ஒத்தாசிக்கு யாரோ ஒருத்தன ஆள் அனுப்புவேன் இப்படி அனுப்புவேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சன்னியாசி, எங்கிட்ட காலம் தான் நான் அனுப்ப முடியும், நான் சொல்றதை கேட்கற அவன் ஒருத்தன் தான் அனுப்பினேன். உங்களுக்கு வேண்டாம் பிரச்சனையா இருக்குன்னா திருப்பி அனுப்பிடுவோம். ஐயோ சுவாமி மசூலா அனுப்பிடுங்க. அப்புறம் திருப்பி வந்தா உடனே சுவாமி ராமானுஜர், விடா பண்ணாவால ஒண்ணுமே பண்ணல சுவாமி, நான் பாட்டுக்கு வேலைதான் பண்ணிட்டு இருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. ஒரு நாள் அவ பேசுறது கேட்க முடியாது, அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன், சுவாமிக்கு என்னால கஷ்டம் வந்துடுது அப்படின்னு ராமானுஜர். இல்ல இல்ல, நானே ரொம்ப நாள் ஆச்சு, நீ வந்தா தேவலையே நினைச்சிட்டு இருந்தேன், வந்துட்டேன். இந்த மாதிரி சுசுஷெல்லாம் பண்ண சொல்லல, பண்ணணும்னு எந்த குரு எதிர்பார்க்கல, அதுக்கே நான் குரு கைங்கரியம் பண்றேன். இதெல்லாம் ஒரு குவாலிட்டி, சிஷ்ய லட்சணம், சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித சரித்தக, தத்துவபோத அபிலாஷி, சுஷ்ரூஷு. சத்ரபதி சிவாஜி போல அவன் அழகா எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டான். சமர்த்த ராமதாச திருவடிகள் சமர்ப்பணம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு யோகி மாதிரி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சத்ரபதி சிவாஜியோட அம்மா வந்தா. கஷ்டப்பட்டு அவன் இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாம் தயார் பண்ணா, அவன் பாட்டு சன்னியாசி மாதிரி உட்கார்ந்து இருக்கானே, ராஜ்யத்தை யார் பரிபாலனம் பண்றதுன்னுட்டான். சமர்த்த ராமதாசர் சொன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் சத்ரபதி சிவாஜி ஒரு சேவிக்க வந்தான். அம்மா நிக்கிறா, மந்திரிகள் நிக்கிறா, யாரையும் கண்டுக்கல. நேரம் வந்தான், குருவை சேவிச்சான். குரு சொன்னார், அப்புறம் சிவாஜி எப்படி இருக்கா? குரு குறை இல்லை. குருநாதா அபாரா நல்ல தியானம் யோகம் சௌக்கியமா இருக்கு. சரி, எனக்கு ஒரு கைங்கரியம் வேணவே சொல்லும்போது சுவாமி பண்றேன். அடியன் தாசன் காத்துட்டு இருக்கு. என்ன பண்றா, நேர ராஜ்யத்துக்குள்ள போய் அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கட்ட. சத்ரபதி சிவாஜி கை கூப்பிட்ட, சுவாமி அது எந்த ராஜ்யம் இல்லை, நேத்தியம் உங்களுக்கு நான் தியானம் கொடுத்துட்டேன், இது உங்களுடைய சொத்து, அதனால இனிமேல் எனக்கு அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கான அருகதையோ உரிமையோ எனக்கு இல்லை அப்படின்ட்டான். சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். வாஸ்தவம் தான், நான் உன்னுடைய ராஜ்யம் நீ போய் பரிபாலனம் பண்ணு சொல்லி, ராஜ்யம் போய் பரிபாலனம் பண்ணுன்னு சொன்னேன். என்னுடைய ராஜ்யம் எனக்கு பரிபாலனம் பண்றதுக்கு ஆள் வேணும், நீ கொஞ்சம் சரியா பண்ணுவேன் அபிப்பிராயம். எனக்கு என்ன நினைச்சுண்டு என்னுடைய ரெப்ரஸண்டேட்டிவா இருந்து நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்க அப்படின்னுட்டேன். சிவாஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் சொன்னார், நான் சொன்ன கைங்கரியம் பண்ணித்தானே ஆகணும். ஆமா சுவாமி, கிளம்பு ராஜ்யத்துக்கு கிளம்பு. ஒன்னும் பேச முடியல, ராஜ்ய பரிபாலனம் பண்ணா கடைசி வரைக்கும் சமர்த்தராமதாசருடைய ராஜ்யத்தை நான் பண்றேன், பரிபாலனம் பண்றேன். பத்மநாபதாசர் சமர்த்த ராமதாச தாசன் இதா. அப்ப குரு அவ்வளவு அழகா ஒரு சுசுஷை, அந்த குரு கைங்கரியத்துல ஒரு ருச்சி. அந்த கைங்கரியம் என்ன சொல்லலாம், அவாவா தகுதிக்கு தகுந்தா போல ஒரு கைங்கரியம் சொல்ற. இது வசதியான கைங்கரியம், தாழ்த்தியான கைங்கரியம்னு நினைச்சுக்கப்படுது. இந்த பாகவதம் வாசிக்கும் போது இந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர், எனக்கு வாசிக்க கொடுத்தா நன்னா இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரிதான் அவன் பாகவதத்தை கேவலப்படுத்துறேன். அப்ப சொன்ன சுகபிரம மகிழ்ச்சி என்ன எழுதின, வேதவியாசர் என்ன சொல்லி கொடுத்த, நாரதர் என்ன, இதுல நீங்க பில்டர் பண்றது ரொம்ப அநியாயம் இல்லையா? யார் இதை பில்டர் பண்ண வசதம் வேண்டாமா? ஏதோ நாரதர் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லப்பா, இதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னா ரைட்டு. 18,000 ஸ்லோகமும் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம். 9வது அத்தியாயம் ஒண்ணும் புரியறது இல்லை, ஆனால் வாசிட்டு இருக்கோம் இல்லையா ஜாலியா. பத்தின ராஜாக்கள் பேரெல்லாம் பாதி பேர் வாயில நுழையறதே இல்லை, பாதி பேர் அசிங்கமா நல்லாவே இல்லை, ஆனாலும் வாசிக்கிறோம். ஏதா அப்படின்னா பெரியவா சொல்லியிருக்க அவ்வளவுதான். அப்ப யார் யாருக்கு எந்தெந்த விதமான கைங்கரியம் அப்படின்னு குரு தீர்மானிக்கிறாரோ அந்த கைங்கரியத்தை பண்ற ஒரு ருச்சி சுஷு. இந்த கைங்கரியத்தை குரு பண்ண சொல்லியிருக்கார், நான் பண்றேன். பிள்ளை உரங்காமலிதாசருக்கு ராமானுஜர் கைங்கரியத்தை கொடுத்தார். நம்பெருமாள் திருவீதி உலா போகும்பொழுது நீ அவனுக்கு செக்யூரிட்டி கார்டா போ அப்படின்னு. ஏன்னா பிள்ளை உரங்காமலிதாசர் ராஜாவுக்கு செக்யூரிட்டி கார்டா இருக்க, அதே பிள்ளை உரங்காவளிதாசன் நம்பெருமாளுக்கு ஒரு நோவு வரப்படாத, நம்பெருமாள் சமப்படப்படாது திருநீதி உலா போகும்பொழுது, ஜாகிரதையா பார்த்தால பார்த்து 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 அழிச்சுட்டு போவாரன் நம்பெருமாள். இந்த கத்தியை இப்படி வச்சுட்டு இருப்பாரன் தன்னை குத்திக்கிற மாதிரி. அதாவது எங்கேயாவது திரும்பும் பொழுது ஏதாவது மாலை அசைஞ்சோ நம்பெருமாள் ஏதாவது சாஞ்சுட்டாருன்னா, நம்பெருமாளுக்கு ஒரு நோவு வந்துடுத்துனா, கஷ்டம் வந்துடுத்துனா, தன்னாலே உடனே உச்சிரை விட்டுறணும்னு கத்தியை இப்படி வச்சுட்டு இருப்பாரான். இந்த கைங்கரிய தப்பு வந்துடப்படாது, நம்பெருமாள் கஷ்டம் தான் அப்படியே குத்தி உசிர விட்டுடணும், அதுக்கு மேல உயிர் வாழப்படாது. இதுதான் கேக்க சுஷு. சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரித்தக தத்தபோத அபிலாஷி சுஷு சக்தமான விடரமா சக்தம் விடரது சக்தமான அபிமான தம்பாதிகம் தியாஜ்யம். அபிமானத்தையும் தாம்பீகத்தையும் விடு அப்படின்றார். பெரிய ரோகம் எதுன்னா அகம்பாவ மமக்கார ரோகம். இதுதான் இத்தனைக்கும் காரணம். மத்த டயபிட்டிஸ் பிபி எல்லாம் ஏதோ வாயை கட்டினா கொஞ்சம் அப்படி ஓட்டிட்டு போயிடலாம், வாயை கட்டினா ஓட்டிட்டு போயிடலாம். பல வியாதிகள் வாயை கட்டினாலே போதும், பல வியாதிகள் காரணம் வாயை கட்டாம இருக்கிறதா, அதுவும் உண்மை உண்மை நிஜமாவே. இப்ப கூட சொன்ன உங்களுக்கார நசூர் வெங்கட்ராமன் சொன்னார், எங்கேயாவது ஒரு நாயோ பூனி ஐசியில போய் கடமை செஞ்சதுன்னு காண கிடைக்கிறதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு சொன்னதை கேட்டு, ரொம்ப சத்தியமான வார்த்தை. நமக்கு தும்பல் வந்துடுதான், முதல்ல டாக்டரை பார்க்கறோம், மெதாசி பண்ணா அதை கொண்டா நம்மளே முதல்ல கை வைத்தியம், தெரிஞ்ச வைத்தியம், பக்கத்தாத்துல வைத்தியம், இன்டர்நெட் வைத்தியம் எல்லாம் பண்ணி உடம்பு கெடுத்து கடைசியில டாக்டர்கிட்டையும் போய் அப்புறம் அவர் சொல்றது நீ பாதி பண்ணிட்டு, அப்புறம் இன்னொரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு பத்து டாக்டரை மாத்திட்டு, இந்த டாக்டர் சரியில்லை, அந்த டாக்டர் சரியில்லை. டாக்டர் வந்து ஒரு வாரம் அந்த மருந்து சாப்பிடுவோம், நமக்கு ரெண்டு நாள்ல கொஞ்சம் பேதம் தெரிஞ்சிடும். பேதமாயிடுது, அப்படியே விட்டுடும். இது பாதி செத்து போயிருக்கு அந்த கிருமி. அறகுறையா கொண்டு போட்டிருக்கோம், இந்த நல்ல பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு விட்டோம்னா திரும்பி வருன்ற கடமை கூண்ணு. அந்த மாதிரி இந்த வியாதிகள்லாம் ரெண்டு நாள் கொஞ்சம் அடங்கி இருக்கு, ஏழு நாள் சாப்பிட்டாதான் இல்லாமல் போகும். இந்த ரெண்டு நாள் சாப்பிட்டு அப்படியே விட்டுடுவான். இந்த வியாதி ரொம்ப பெருசா இருக்கு. ரெண்டு நாள் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் வாய வேற கட்டாம கண்டதையும் சாப்பிட்டுருவான். எல்லாம் பண்ணிட்டு இன்னும் படாத பாடுபடுவான். குரு என்ன பண்றாரு அந்த மாதிரிதான், நம்மள அழகாக அந்த அகம்பாவம் மமகாரத்தை விடணும்னு எல்லா பிரயத்தனம் பண்றாரு. அகம்பாவத்தை விடணும், மமக்காரத்தை விடணும். எனக்கு தெரியும், நான் சொல்றேன், இது பிரயோஜனம் இல்லை. சம்சார ரோகத்தோட பெரிய ரோகம் இது, அகம்பாவ மமக்கார ரோகம். இதை விடணும். இந்த ரோகத்தை போக்கடிக்கிறதா குரு அத்தனை பிரயோஜனப்படுறது. ஆனா அந்த ரோகத்தை ஒரு பக்கம் பிடிச்சுட்டே இருப்போம். எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு இவாளோட எல்லாம் பழக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இவாளோட எல்லாம் இருக்க முடியாது, நான் ஒண்ணு அவ சொல்றதை கேட்க வேண்டாம், எனக்கு தெரியும். அப்ப குருவுக்கு அங்க என்ன விலை போச்சு? குரு சொல்ற விலையே இல்லையே. குரு சொல்றதுக்கு தானே விலை, குரு சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு தானே நம்முடைய தர்மம். அது பல சந்தர்ப்பத்தை விட்டுடணும். சக்தமான அகம்பாவத்தை விட்டு ஒழிக்கணும், நமக்காரத்தை விட்டு ஒழிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். பல பேர் என்ன பண்ணுவானா, குருவோட பிஷாலா இருந்தா கொஞ்சம் சில வருஷங்கள் ஆயிடுச்சுனா பூசா வரவாள இவா வந்து இந்த ராகிங் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவா. காலேஜ் ராகிங் எல்லாம் பரவாயில்ல, இந்த சீனியர் ஜூனியர் ராகிங் இருக்கு பாருங்க, ஒரே கைடன்ஸாக கொடுத்துட்டு இருப்பா. குரு யாரையா சொல்லி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இவாளா ஒண்ணு முடிவு பண்ணி வரவாளுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பா. இவா கேட்டே பயந்துருவாங்க, ஐயோ தெரியாம வந்து மாட்டிட்டோம் சசங்கத்துல, ஏதோ ஒரு நல்லா கதை சொல்றாரு நாமதிமன் சொல்றாரு பரவாயில்லன்னு வந்தா இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா, வேண்டாம் வேண்டாம். இது அவாவா ஒரு அனுபவங்களை கொண்டு அடுத்த மேல வர திணிப்பா. எல்லாருக்கும் அதே மாதிரி கிடையாது. சைதன்ய மகாபிரபு ஆச்சரியமான ஒரு சத்குருநாதன், ரொம்ப அழகா அவர் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருந்தார். அந்த ஊர் ராஜா வருவான் பார்க்கறதுக்கு, திரும்பி கூட பார்க்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார், பேச மாட்டார். எவ்வளவு பேர் ரெக்கமெண்ட் பண்றான், நித்யானந்தர் முதற்கொண்டு எல்லாரும் இவர் சொல்லிட்டார் சைதன்யா, எனக்கு தெரியும் யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண பண்ணிட்டே இருக்கும்ட்டார். அதே ஒரு நாள் அந்த இளவரசன் வரான், சின்ன குழந்தை வருது, அவனோட மூணு மணி நேரம் விளையாடிட்டு இருக்க சைதன்ய மகாபிரபு ஜாலியா விளையாடிட்டு, அவனோட கொஞ்சி கொலா விட்டு மடியில வச்சிருந்து அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு. நித்யானந்தர் கேட்டார், ஆடு பகை குட்டி உறவோ, ராஜா ஆகல யுவராஜ மட்டும் ஆகிறானோ, இது எந்த வித நியாயம், அதே தானே வேற ஒண்ணு போட்டா சுரம் ஒன்னா முளைக்கும் அப்படின்னு. சைதன்ய மகாபிரபு சிரிச்சுட்டே சொன்னார், இவன் இன்னும் தான் ராஜான்ற அபிமானம் வரல, வராத வரைக்கும் இவனோட வந்துடுதல இவனும் ஓரத்துல இன்னும் குழந்தையா இருக்கான். தான் யுவராஜன்ற அபிமானம் வந்துடுதுனா குணம் மாறி போயிடும், அது இல்ல அதனால விளையாடிட்டு இருக்கேன், அது வந்துடுது அப்படின்னா அவ்வளவு. அப்ப விடணும், சக்தமான அதை விட்டு தலைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா விடணும். குரு சொல்றது கேட்டு 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 கேட்டு, இதை விடுறதுக்காகத்தான் சத்தங்கள், இதை விடுறதுக்காகத்தான் மதங்கள், இதை விடுறதுக்காகத்தான் ஆச்சாரியன் சத்குருநாதன் எல்லாம். இதை இறுக்கி பிடிச்சிட்டு ஓடி இருக்கப்படாது. ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் குத்தங்களை சொல்லிட்டு, ஒருத்தரோட ஒருத்தர் அபிமான துவேஷங்களை பண்ணிட்டு, அபிப்பிராய பேதங்கள் எல்லா நாட்டிலையும் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. அபிப்பிராய பேதங்களை ரொம்ப டூ பர்சனலா எடுத்துட்டு போனோம்னா குரு சொல்ற விஷயங்கள்ல மனசு குத்தி போயிடும், பகவத் விஷயத்தை இழந்துடும். அபிப்பிராய பேதங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், பல பேர் பலவிதமான சேர்ற கதம்பம் மாதிரி தான். இந்த கதம்ப மாலை பாத்திரம்னா ஒண்ணு பச்சையா இருக்கும், ஒண்ணு வெள்ளையா இருக்கும். இந்த கதம்ப மாலையில பாத்திரம் அப்படின்னா இந்த கனகாம்பரம்னு ஒண்ணு இருக்கும், அது கலர் தான் இருக்கு, வாசமே கிடையாது. ஆனா அது பக்கத்துல இருக்க மறி குழந்தைக்கு நல்ல வாசம் உண்டு. இது சொல்லப்படாது, ஏய் நீ பக்கத்துல நிக்காத போ, நான் எவ்வளவு வாசனையா இருக்கேன், நீ லாய்க்கு இல்லை. ஆனா இந்த கதம்பம் பக்கத்துல இந்த அழகா கனகாம்பரம் இருக்கிறதுனாலே ஒரு அழகு கூடுறது, இல்லாட்டி கதம் அப்ப குப்பிடு வாசனா இந்த வாசனையில கனகாம்பரத்தினுடைய வாசம் இல்லாத துவேஷத்தையும் விட்டுடுறோம் நம்ம, அதோட தோஷம் இருக்கு இல்லையா, அந்த தோஷத்தை ஒதுக்கிடும். அப்ப ஒரு காரணம் இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப சத்சங்கம் வந்தா, சிம்மசம்னு வந்தா, ஒரு சத்குருன்னு வந்துட்டோம்னா நிறைய சிஷ்யா இருப்பா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒரு யூனிவர்சிட்டி தான் குரு வந்து, ஒரு யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியில சில பேர் இன்ஜினியரிங் படிப்பா, எல்லாமே உண்டு. அதுல சில பேர் மெடிக்கல் படிப்பான், சில பேர் ஆக்சிஜன் சைன் படிப்பான், எல்லாம் என்னன்னா படிச்சுட்டு ஆனா எல்லாரும் பகவானே விதவிதமா படிக்கிறா, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் பகவான் ஒவ்வொரு விதமா படிக்கிறான். நாரதன்ற யூனிவர்சிட்டியில பிரஹ்லாதன் நாராயணா அப்படி படிச்சான், நாராயண பாடத்துல பிஎச்டி பண்ணான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு துருவன் பிஎச்டி பண்ணான். வால்மீகி மாறா 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 மாத்தி படிச்சே பிஎச்டி பண்ணிட்டார். வசிஷ்டர் அழகா எழுதி எழுதியே படிச்சு 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 படிச்சியே பாகவதத்தை படிச்சு படிச்சியே ஜோரா எழுதி முடிச்சுட்டா சௌக்கியமா. அவனுக்கு பாகவத எழுத சொல்லி கொடுத்து பாகவத ரகசியம் எல்லாம் சொல்லி கொடுத்து இவ்வளவும் பண்ணிட்டான். இப்ப ஒவ்வொருத்தரும் அதே பிரம்மத்தை தான் அனுபவிச்சான். அவாவா ரேஞ்சுக்கு அனுபவிச்சான். துருவனுக்கு 5 மாசத்துல காட்சி கொடுக்கும்படியான பக்குவத்தை கொடுத்துட்டார். அப்ப அவர் சொன்ன அப்படியே சக்கமான அவாவா விட்டா பாருங்க. துருவன் கிட்ட என்ன சொன்னார் அப்படியே பண்ணும். தனக்கு தோன்றத பண்ணாம அவர் சொல்றத பண்ணணும். வேதவியாச தனக்கு தோன்றத பண்ணாம நாரதர் சொன்னதை பண்ணான். வால்மீகி தனக்கு தோன்றதை பண்ணாம நாரதர் சொன்னதை பண்ணான். பிரஹ்லாதன் தனக்கு இதுதான் சௌகரியம் நம்ம நினைச்சு வரைக்கும் இதுதான் சௌகரியம் நமக்கு இது சௌகரியம் இது சரி தப்பேனே இல்ல. குருவுக்கு தெரியும், யாருக்கு என்ன உபதேசம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். கனகதாசர் வியாசராசர் வந்து சேவிக்கிறார். சுவாமி மந்திர உபதேசம் கொடுங்கோ திருச்சிந்தே சொன்னார் வியாசராசர் குருவனுக்கு கோண மந்திரம்ன்ட்டார். கோண 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 கோணம் ஜெபிச்சுருக்கார். அதையே ஜெபிச்சு 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 அவ்வளவு அழகா பகவான் மாடு ரூபத்தில் வந்துட்டான்னு காண கிடைக்கிறது. பிரத்யக்ஷமா மாடு ரூபத்தில் வந்துட்டான் அப்படின்னு. அவர் பரவாயில்லையடா பயில நன்னா ஜெபிச்சுட்டியே நீங்க அன்னைக்கு சொன்ன இல்லையா குருவனுக்கு கோண மந்திரம் அப்படின்னு. அது கோண கோண கோணம் ஜெபிச்சா குருவாயிலேன்னு ஒரு விஷயம் வந்து அதை ஜெபினா ஜெபிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாம வராது. அபத்தியமான அகம்பாவத்தை விடணும், மமகாரத்தை விடணும். கொஞ்சம் விட்டா போதும், சரி குரு சொல்றார் கேட்போம். சில பேர் சொல்லுவா இந்த விஷயத்துல மட்டும் நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. அப்ப குருவே வேண்டாமே டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த மட்டும் நீங்க சொல்லாதீங்க. என்ன சாப்பிடணும் சாப்பிட நீங்க சொல்லக்கூடாது தெரியுதா. உடம்பு முடியலன்னா மருந்து கொடுக்கணும், அதோட நீங்க நிறுத்திக்கணும். பிபி இருக்கா சுகர் இருக்கா என்ன மருந்து அதை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கணும். இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே அங்க போகாது இதெல்லாம் நீங்க சொல்லப்படாது அப்படின்னா டாக்டர் முதல்ல வெள்ள கிளம்பு. சாதாரண சரீர ரோகத்துக்கே இதை பண்ணப்படாதுன்னா பண்ணப்படாது. அவ சம்சார ரோகத்துக்கு பண்ணப்படாதுன்னா பண்ணப்படாது. இது வேண்டாம், விட்டுடுவோம். தைரியமா இருந்தா தைரியமா இருக்கணும், அவ்வளவுதான். தைரியமா இருந்தா தைரியமா இருக்கணும், அதுக்கு மேல பேசவே கிடையாது. சக்தமான விடணும், விடணும். நான் பெரியவன்றத விடணும், எனக்கு எல்லாம் தெரியும்ன்றத விடணும். ஆமா இருந்துடுச்சுன்னா நஷ்டம் நமக்கு தான், குருவுக்கு இல்லை. குருவுக்கு கிடையவே கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல குரு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நாம நம்முடைய புத்தியினாலே யோசிச்சு அதை பண்ண மாட்டோம். குரு ஒண்ணு சொல்ல மாட்டார், சரி ரைட்டு இன்னைக்கு கிடைக்கிறத 10 நாள் போஸ்ட்போன் பண்றோம், அவ்வளவுதான். பண்ண முடியும் ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதை கேட்டு படிச்சுட்டு அன்னைக்கே அடைய வேண்டியது. 10 நாள் தள்ளி போடுறோம், வேற என்ன பண்ண முடியும். குருவன் இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டோம், சரி இவ்வளவு இருக்கா சரி அப்புறம் பார்க்கலாம். திரும்பி வந்திருந்தான்னா சத்தியமா கடைசி வரைக்கும் பகவானை பார்த்துக்கவே மாட்டான். அப்பயே ஒரு சொன்ன கேட்டான், ஃபாலோ பண்ணான், கடகடன் 5 மாசத்துல சுவாமிய பார்த்துட்டான். அப்ப அதானே முக்கியம். அப்ப குரு வார்த்தையில அந்த பூரணமான அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சக்தமான தன்னுடைய அபிமானத்தை விடணும் இல்லையா. நான் தெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய சாஸ்திர புத்தி, நம்முடைய அனுபவங்கள், இதெல்லாம் பெரிய தடை நமக்கு பகவான் அடையிறதுக்கு. இதெல்லாம் பெரிய தடை, இதெல்லாம் படி நினைச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் பெரிய தடை. பத்மநாபோ மர பிரபு அப்படின்னு ஒண்ணும் இதை போய் சரி பண்றேன்னு கிளம்பிட்டா பட்டத்ரி சுச்சோ அப்படின்னு. இதே மாதிரி ஒரு கதை உண்டு. ஒருத்தன் எங்கேயோ ஒரு தெருவில் பண்ணிட்டு இருந்தான். போகும்போது யார் வீட்லயோ சகசநாமம் ஜெபிச்சுட்டு இருந்தான், பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு. இவன் காதல பத்மநாபோ மரப்பிரபுன்னு விழுந்துருச்சு. உடனே பார்த்தா ஆஹா இது நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு அவ்வளவுதான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ண வாத்த பக்கத்திலேயே ஒரு மரம் இருந்த மரத்தை சுத்த ஆரம்பிச்சுட்டான். பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு. நிஜமாவே பத்மநாபர் மரப்பிரபு தான், நிஜமாவே மரப்பிரபுதான், மரத்தினாலானே பிரபுதான். மரத்துக்கு மேலதான் கடிச்சு இருக்கிற யோகம் சரியா. பத்மநாபர் பூரி ஜெகந்நாதன் காஞ்சிபுரம் அத்தி வரதர் கரும்புலத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் எல்லாம் மரப்பிரபுதான், மரத்தாலான மூர்த்தி, மரப்பிரபு. ஜபிச்சு ஜபிச்சு ஆத்து பக்கத்துல மரத்தை சுத்திண்டே இருந்தா வாழ்க்கை ஜோரா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு பிராமணர் அந்த பக்கமா போனா, அடைய பயரே பத்மநாபோ மரப்பிரபுன்றா அமரப்பிரபுடா, இதுல வேற தப்பா இருந்தோம்னு மரத்த வேற சுத்திட்டு வீணா போனேன்னுட்டான். அவன் பார்த்தான், ஐயோ அனிதே சுத்திரத்தை விட்டுட்டான், பத்மநாப மரப்பிரபுவையும் விட்டுட்டான். அவ்வளவு இவர் சொன்ன விதம் ஒன்று சொல்ல விட்டுட்டான். பார்த்தான், இந்த மரத்தை போய் தெய்வம் நினைச்சேன், அவ்வளவுதான். அவருக்கு அவன் தெய்வம் அபிமானிச்சுட்டு இருக்க வரைக்கும் தெய்வமா இருந்தது, மரம் நினைச்சா மரமாயிடுச்சு, அவ்வளவுதான். பகவான் பார்த்தா கோவம் வந்து நேர பிராமணன் போய் சத்தம் போட்டான், சொப்பனத்துல போய் மரத்துக்கு, நீ பிரபுவா நான் பிரபுவா, நான் மரப்பிரபுவா இருந்தா உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன நஷ்டம், உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எப்படி இருந்தாலும் நான் தான் அனுகிரகம் பண்ண போறேன், நீ அனுகிரகம் பண்ண போறாய். அவன் எவ்வளவு அழகா சுத்திட்டு இருந்தான் தெரியுமா, எவ்வளவு அழகா அந்த பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா, அவனுக்காக நான் மரத்திலேயே ஆவிர் பவிச்சாச்சு, நீ என்ன நினைச்சிருக்கான் சத்தம் போட்டான். அதுக்கப்புறம் அலனடிச்சு பிராமணர் ஓடி வந்தார், குழந்தை நீ சுத்தராப்பா, சத்தியமா இது பத்மநாபம் மரப்பிரபு தான், நீ அமரப்பிரபு ஜபிக்காத. அவன் கேட்டா, ஏன் சாமி ஏத்தி இப்படி சொன்னீங்களேன்னா, இல்லடா மரப்பிரபு வந்து பேசினாரா, கலையால நாலு போடு போட்டாடுறா, திருத்திட்டேண்டா. இப்ப திருத்தரையும் கிளம்பலை, திருத்தரையும் கிளம்பியாச்சுன்னா கெடுத்து விடப்படாது இல்லையா. அப்ப தெக்தமான எனக்கு இது தெரியும், எனக்கு இந்த சாஸ்திரம் தெரியும், நான் வாசிச்சிருக்கேன், ஒண்ணு பிரயோஜனம் இல்லை, குரு சொல்றதை கேட்டு போதும். சுஸ்ரூஷு தெக்தமான அகம்பாவத்தை விடணும். சரி சொல்றாளா கேட்டுக்கணும், இந்த மறிச்சு மறிச்சு பேசுறது, ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்றது, நான் ஒன்னு சொல்றேன் கழுவு, நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றேன் கழுவு. உங்க நினைவுகளுக்கு எல்லாம் விலை உண்டா? பிராரத்த கர்மாவனால நினைக்கிறது, ஆசையினால நினைக்கிறது, எமோஷன்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு தீர்மானிக்கிறது. நியாயமா பகவத் தியானம் பண்ணி ஒரு விஷயத்தை தீர்மானிச்சோம்னா உட்காந்து கேட்கலாம். இப்ப பாகவதம் ஏன் கேட்கிறோம், அவர் எமோஷன்ல சொன்னதில்லை, தியானத்துல உட்காந்து கண்டுபிடிச்சு சொன்னது பாகவதம், அதனால கேட்கறது நல்லா இருக்கு. எமோஷன்ல சொல்லியிருந்தாருன்னா அது வரையே கிடையாது. சினிமாலாம் எமோஷன் அவன் தோட்டத்துல எழுதுன, எத்தனை வருஷம் நீங்க பாத்துட்டு இருப்பே, பாகவதம் எத்தனை ஆயிரம் வருஷம் கடந்தாச்சு, இன்னி வரைக்கும் வாசிச்சா நன்னா இருக்கு, புதுசு புதுசா வாசிட்டு இருக்கும், பழகியதா வாசிட்டு இருக்கும், நன்னா தானே இருக்கு. அப்ப தியானத்தினாலே ஒரு விஷயம் சொல்றோம்னா அது நியாயம். முக்கியவாசி நம்ம எமோஷனல் இடியட்ஸா இருந்து பல விஷயங்களை தீர்மானிக்கிறது, அதை கேட்க வேண்டிய அவசியம் குருவுக்கு இல்லை. இந்த குழந்தை விக்கி விக்கி எழுதும், கேவி கேவி எழுதும், அம்மா விலையே கொடுக்க மாட்டார், விலையே கொடுக்க மாட்டார் அழுகைக்கு, போ 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 அப்படின்னு இதே தான் சொல்லுவா, இதே தான் பண்ணுவா. அப்ப அம்மா கல்மனசு அர்த்தம் இல்ல, இதோடைய திருட்டுத்தனம் தெரியும்னு அர்த்தம். இப்ப நீங்க புரிஞ்சுக்கோ, உங்களோட அழுகைக்கும் விலை தெரியும், யாரும் ஒண்ணும் சொல்லிடப்படாது, நீங்க நினைச்சு நடக்காம போயிடுச்சா. இவ்வளவுதான் அழுகைக்கு என்ன காரணம் உண்டு, எமோஷனல் அட்டாச்மெண்ட், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஒரு அழுகை, ஓ அழுக, கிடைக்கல நான் அழுக, கிடைச்சாலும் அழுக, கிடைச்ச ஒழுங்கா இல்ல நான் அழுக, அழுகை காரணமே வேண்டாம். குரு சொல்றாங்க அப்படி ஃபாலோ பண்ணா போதும். அதனால பல சந்தர்ப்பங்கள குரு நம்ம சொல்ற இதுக்கெல்லாம் விலையே கொடுக்க மாட்டோம், சொல்றத கேட்கணும், அவ்வளவுதான். சக்தமான விடணும் தகம்பாவத்தை, சந்தர்ப்பத்துல கூறத்தாழ்வான் அழகா கூறத்தாழ்வன் ராமானுஜரும் காஷ்மீரத்துக்கு போற, காஷ்மீரத்துல போய் அழக போதாயன விருத்தி கிரந்தம் அதை எடுத்துட்டு வர, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அவர் தான் எழுதிட்டார். போதாயங்கிற பாதி வழியே திருப்பி எடுத்துட்டு போயிட்டா, பெரிய லைப்ரரிலாம் இருந்தது காஷ்மீரத்துல சரஸ்வதி கீதா. அப்ப சுவாமி ராமானுஜர் ரொம்ப வருத்தப்படுறார், போதாயன விருத்தி கிரந்தம் இல்லாமல் எப்படி எழுதுவேன் நான் அப்படின்னு. உடனே நமக்கு அந்த கோபம் வரும், அப்படிங்கும் போதே சொல்லியிருக்கணும், ஒரு தியானம் பண்ணி நிறுத்திருக்கணும், நாமஜபம் பண்ணா எல்லாம் நடக்கும்ன்றார். இவர் மட்டும் ஏன் நாமஜபம் பண்ணல, நாமஜபம் பண்ணி அவளை தடுக்க வேண்டியது தான். இது ஆயிரத்தி கேள்விகள் நம்ம கேட்போம். கூறத்தாழ் பார்த்தா, சுவாமி அடியன் வரும்போதுல ராசியெல்லாம் படிச்சு வச்சிருக்கேன், உங்களுடைய கிருப்பையினால புத்தியில நன்னா நிக்கிற, நன்னா மனசுல உட்கார்ந்து இருக்கு, வேர்ட் பை வேர்ட் முதல் பக்கத்துல கடைசி பேரா வரைக்கும் எல்லாம் தெரியும் சுவாமி, தேவர் இவர் சொன்னதுன்னா அடியன் சொல்றேன்னு. சுவாமி ராமானுஜன் இதுக்கே ஆயினம் என்றார், எனக்காகவே பகவான் படைச்சான்னு அழகா அவர் சொல்ற. நம்ம கிட்ட இப்படி சொன்னார்னா பத்து பேர்ல போய் சொல்லி, தெரியல நான் படிச்சிருக்கேன், நான் சொல்றேன் தெரியுமா, குருவுக்கே போதாயனத்தை நான் தான் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான், குருவுக்கே நான் தான் சொல்லி கொடுப்பேன், குருவுக்கே குரு பரமாச்சாரிய ஆயிடும். அதுக்கப்புறமா அழகா சுவாமி ராமானுஜன் எழுத ஆரம்பிக்கிறார் அந்த வியாக்யானம், பிரம்மசூத்திர பாஷ்யம். அப்ப சுவாமி ராமானுஜர் சொல்ற கூடத்தாழ்வன் கிட்டப்ப நான் சொல்லிட்டே வரேன், ஏதான ஒரு இடத்துல இந்த விசிஷ்டாத்வைத முறைப்படி நான் சொல்லாம கொஞ்சம் எங்கேயாவது பிசகிற மாதிரி இருக்குன்னா அது சரியா வரல, உனக்கு அது நிருடனா இருக்குன்னா எழுதாதே நிறுத்திடு அப்படின்னு அடியேன் சுவாமி எழுத ஆரம்பிச்சார். கிளீனா எழுதிட்டு வர ஒரு இடத்துல கொஞ்சம் விசிஷ்டாத்வைதத்தினுடைய தத்துவத்துக்கு முரண்பாடா ராமானுஜர் சொல்லிட்டார். உடனே எழுதுபா அப்படின்னா குழத்தான் அப்படி உட்கார்ந்து இருக்கார். எழுத மாட்டேன்னு சொல்லல, உட்கார்ந்து இருக்கார். ராமானுஜர் சொன்னார், எழுதுபா, எழுதினா அடுத்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னா. அப்படி உட்கார்ந்தார், என்ன சொல்றதுன்னு தெரியல, நீங்க தானே சொல்லிருக்கீர்கள் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தார். கோபம் வந்துருத்து சுவாமி ராமானுஜருக்கு, போ எல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா, போதாயன விருத்தி கிரந்தத்தை நீ தானே வாசிச்சிருக்கா, நீயே வியாக்கியானம் எழுதுன்னு சொல்லி அவர் ஓங்கி ஒரு தள்ளு தள்ளிட்டு எழுந்து போயிட்டார் சுவாமி ராமானுஜர். வேற எந்த இடத்துலயுமே ராமானுஜர் கோபம் வந்த மாதிரி நான் பார்த்தேன், ஒரு தள்ளு தள்ளிட்டு போயிட்டார். நமக்கு எவ்வளவு கோபம் வரும், நான் ஒழுங்கா இருக்கேன் குரு புரிஞ்சுக்கல, தள்ளிட்டு போயிட்டா. உடனே மத்த திஷாலாம் வந்து துக்கம் விசாரிக்கிறான், இப்படி பண்ணிட்டாரே சுவாமி, இப்படி பண்ணிட்டாரே, இங்கிலடா எழுத முடியுமா, உங்களுக்கான ருத்தி கிரந்தமே தெரியும், இவ்வளவு ஒத்தாசை பண்ற அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார் குரு, நம்மளா இருந்தா வாஸ்தவம் தான் உங்களுக்கு அது புரிஞ்சுதே அப்படின்னு நம்ம உடனே அவளை ஒத்து ஊதுவோம். கூடத்தான் அப்படி பார்த்தா, சொத்துக்குரியவன் சொத்தை என்ன வேணாலும் பண்ணலாம்ன்றார். அவர் சொத்துக்குரியவன், நான் சொத்து, இதை வச்சுக்கிறதா தூக்கி போடுறதா முடிவு பண்றது சொத்துக்குரியவன், நான் அல்ல சொத்துக்குரியவன், இப்ப நான் சரியில்லை நான் தள்ளிட்டு போயிட்டா அவ்வளவுதானே விட்டான். ஒண்ணும் இல்லை, இவர் போய் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன், இவர் போய் சப்போர்ட் பண்ணவே நினைச்சான். கொஞ்ச நேரத்தை சுவாமி ராமானுஜரே வந்தார், அந்த கூட தான் தலையை தடவை கொடுத்தார், வாஸ்தவம் தான் நம்ம சரியா சொல்லல, திரும்பி சொல்றேன் எழுதுனார். உடனே எழுதி முடிச்சவனே ராமானுஜர் கேட்டார், நான் கல்வி நீ என்னப்பா நினைச்சாய், சொத்துக்குரியவன் சொத்தை என்ன வேணா பண்ணலாம் சுவாமி, தள்ளினவனே வந்து எடுத்துட்டேன் எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னா. அந்த குரு பொறுமையோட நம்ம கோச்சிக்கிறார் அப்படின்னா நம்ம நல்ல கதி அடையணுன்றதுக்காக, பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. இப்ப நம்ம பர்சனலா ஒருத்தர்கிட்ட கோச்சிக்கிறோம்னா அது வேற விஷயம், குரு நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக. அப்ப முதல்ல இந்த தெக்தமானக இதை விடணும், இதை விட்டாதான் குரு இஷ்டப்படி இருக்க முடியும். அப்ப இருந்தாதான் மேல படிப்படியா ஏற முடியும். இந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறோம்னா அவன் என்ன சிலபஸ் சொல்றோம் அதான் நம்ம படிக்க முடியும். எனக்கு மேத்ஸ் எல்லாம் பிடிக்காது, மேத்ஸ் எடுத்துருவோம், எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், டெய்லி ஒரு சினிமா போட்டு சாயங்காலம் 10-100 கேள்வி கேள்வி நான் பதில் சொல்றேன், நடக்காது. டிசைட் நீங்க பண்றது இல்லை, ரைட், சிலபஸ் டிசைட் பண்ண நம்ம இல்லை, அவா டிசைட் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல பிஎஸ்சி பண்ணும்போது நீங்க டிசைட் பண்ணலாம், அது கூட எது பண்ணலாம்னு இருக்கு, கண்டது எழுத முடியாது இல்லையா. அப்ப சக்தமான அபிமானத்தையும் அகம்பாவத்தையும் மமகாரத்தையும் விடணும். சுஸ்ரூஷு சக்தமான எம்பார் கோவிந்த சுவாமி ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர், அவரு பெரிய திருமலை நம்பிகள் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் கூட இருந்தார். அப்ப ராமானுஜர் ஒரு வருஷ காலம் அவர்கிட்ட ராமாயணம் எல்லாம் கேட்டு முடிச்சார், ஒரு வருஷம் கத்துட்டாரா ராமானுஜர் ராமாயணத்தை கத்துட்டு முடிச்ச உடனே சாதாரண குரு தட்சிணைன்னு கொடுப்போம். இங்க குரு கேட்டா, அப்பா இவ்வளவு தூரம் வந்து விசிராந்தியா ஒரு வருஷம் நீ ராமாயணம் கேட்டீங்க, அதே மாதிரி டைம் இல்லை. அவர் சொன்னா கலியுகத்துல ராமாயணம் எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லப்பா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படி விசாரமா ராமாயணம் சொல்லணும்னு, நீ மட்டும்தான் ஒரு வருஷம் உட்காந்து கேட்டா எனக்கு நீ பரம உபகாரம் பண்ணிருக்க. குரு சொல்ற, எனக்கு ராமாயணம் ஒரு வருஷம் சொல்றது நீ பெரிய உபகாரம் பண்ணிருக்க, இவ்வளவு தூரம் உபகாரம் பண்ண உனக்கு என்னத்தை கொடுக்கறதுன்னு தெரியலையே. நன்றே ஒரு வருஷம் நான் சொல்லியிருக்கேன், தட்சிணை எடுத்து விடாமல் கேட்கணும் இல்லையா, குரு தட்சிணை என்ன கொடுக்க போறா அப்படின்லாம் கேட்கணும். ஆனா சொல்லிக்கிற உனக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியலையேப்பா. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், இந்த எம்பார் கோவிந்தனை கொடுக்கல எனக்கு இருந்த ராமானுஜர் ராமாயணம் கேட்டா சன்மானம் கிடைக்கும், சொல்றவாளுக்கு இல்லை கேட்கறவாளுக்கு தான். உடனே எனக்கு இந்த கோவிந்தனை கொடுங்கன்னுட்டார், கோவிந்தனை அழிச்சுட்டு வந்துட்டார், வாங்கிட்டு வந்தார் அப்படிதான், சரி எடுத்துட்டு போனுட்டார், அவரு வாப்பான்னு மாட ஓட்ட மாதிரி இந்த சோஃபாலாம் எடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டார். திருப்பதியிலேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் போனோம். காஞ்சிபுரம் வரத்துக்குள்ளேயே அவருக்கு மனசு ஆகவே இல்லை, இத்தனைக்கும் எம்பார் கோவிந்தரும் ராமானுஜரும் அண்ணா தம்பி கசின்ஸ், சித்தி பிள்ள பெரியமா பிள்ளை அவ்வளவுதான். ஆனா அவருக்கு இந்த குருவோட இருந்ததுக்கு விட்டு வர முடியலையா, காஞ்சிபுரம் வரத்துக்குள்ள சாப்பிட மாட்டேங்கிறாரு தூங்க மாட்டேன் ரொம்ப இழைச்சு போயிட்டார். அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் திருப்பி அனுப்புறார், என்னப்பா பெரிய பெரிய திருமலை நம்பிக்கை இடத்துல போனோம். ஆமா ஆமா சரி கிளம்பு விட்டேன். கூட ஒரு ஆளை அனுப்பி அவனை விட்டுட்டு வந்துருங்க. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான், அவனுக்கு எவ்வளவு மனசு ஒத்து வரல, கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. நேரம் அழிச்சுட்டு போயாச்சு. பெரிய திருமலை நம்பிகளுடைய திருமாளிகை திருப்பதியில இருக்கு. அங்க போனார். போன உடனே இப்படி வாசல்ல வந்து நிக்கிறார். இவர் வரத பார்த்தோன்னே பெரிய திருமலை நம்பிகள் உள்ள போயிட்டார். தூரத்துல இவரை பார்த்தோன்னே நேரம் உள்ள போயிட்டு அவர் ரூம்ல உட்காந்து கதவை தாவா போட்டு வந்தார். இவர் பார்த்தாரு, ஆச்சாரியன் பார்த்தாரு, உள்ள போயிட்டார். என் வாசல்லே நிக்கிறார். உடனேயே பெரிய திருமலை நம்பிகளுடைய மனைவி வந்து சொன்னான், கோவிந்தன் வந்திருக்கான், அவங்களை பார்க்கணும்னு ஆசை ஆசையா அவங்களை பிரிய முடியலன்னு வந்துட்டான். குழந்தைய பார்த்து ஒரு திட்டு திட்டி சாப்பாடா சாப்பிட்டுட்டு போக சொல்லப்படாதா, இப்படி முகம் கொடுக்காம வந்து கதவை தாப்பா போட்டு உட்காந்து இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு விட்டாரோ. போடி போடி போ சொல்லவன, வித்த பசுவுக்கு யாராவது புல்லு போடுவாளான்னு அப்படின்னு விட்டார். இப்ப பசுவை வித்துட்டோம், அது ஆசையாசையும் நம்ம ஆசைக்கு வந்த, நமக்கு அதுக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா, நமக்கு அதுக்கு பந்தம் இல்ல இல்லையா. வித்த பசுக்கு போய் யாராவது புல்லு போடுவாளா, இவனை ராமானுஜன் கொடுத்தாச்சு, இனிமே சொந்தக்காரன் அவன் தான், நான் எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னான். பார்த்தார் திருமாளிகை சேவிச்சா. சரி அப்ப இனிமேல் குரு நம்மள அவர்கிட்டதான் இருக்க சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்ட. நம்மளா இருந்தா அவரும் தெரியல இவரும் தெரியல, பாதிகளை என்னடா பண்றீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நான் நினைச்சிருக்க அப்படின்னு போனோம் இல்லையா, போனவே இல்லையா. திரும்பி ராமானந்த சுவாமி மன்னிக்கணும், இனிமேல் அடியனுக்கு நீங்க தான் கதி, என்ன திருப்தி பணி கொள்ளணும். அகம்பாவம் இல்லைன்னா தான் இப்படி ஷட்டில் அடிச்சா கூட தெய்வம் இருக்கு தோணும். இல்லாடி குரு சொன்னாலே பத்து நாள் குருவை பார்க்க மாட்டான், முகத்தை முன் திருப்பி நோக்காமல் இருப்பான். பரக அடுத்து சொல்ற அந்த குருவினிடத்துல அபிமானம் இருக்கணும். பிரணி பார்த்தன பரக சுசூஷு சக்தமானக பிரணிபத்தன பரக அந்த குரு வார்த்தையில அபிமானம், கைங்கரியம் ஒரு விதம், அகம்பாவத்தை விட ஒரு விதம், அந்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை. அவ சொல்றதுல ஒரு ரைட்டா சொல்ற காரணம் இருக்கு. அப்ப இந்த குருவிடத்துல அந்த வினயம், அந்த ஒரு வினயம் சக்தமான கேட்கறது பிரணி பார்த்தனா பாருங்க. சரி இப்படி பண்ணணும், இப்படி நடந்துக்கணும். சுஸ்ரூஷு சக்தமான பிரணி பார்த்தன பாருங்க. அவ சொல்றதுல ருச்சியோட பண்ணணும். இப்ப பண்ணாம இருக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் மருந்து எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு, நல்ல டாக்டர், ரொம்ப காஸ்ட்லி டாக்டர், அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், கஷ்டப்பட்டு எல்லாம் பார்த்து அடியே மருந்து எழுதி கொடுத்துருக்கா, எல்லாம் கொடுத்துருக்கா. டாக்டர் சொல்ல இன்னிலேருந்து சாப்பிடுமோன்னு நம்ம ஒரு நமக்கு ஒரு புத்தி இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராவா ஒண்ணு, இந்த கிழமை அவளை நன்னா இல்லை, இங்க உசுறு போகிற லெவல்ல ஓடிட்டு இருக்கு, இது லேட்டாக லேட்டாக எங்கேயோ கொண்டு விடும், இந்த அறகுறையா ஒரு சாஸ்திரத்தில் இந்த கிழமை நன்னா இல்லை, இன்னைக்கு அஷ்டமி நவமி தசமி இப்படியே விட்டா நமக்கு தசம் வந்துடும், தசாஸ்து தான். அப்புறம் ஏகோதிஷ்டம் எல்லாம் பையனா வந்துட்டு இருக்கோம், இன்னைக்கே சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு வருஷமாவது தள்ளி போடலாம். இது நிறைய பிரச்சனை, நிறைய விஷயங்கள். நீ வரும்போது ஆத்து வாசல் தடிக்க விட்டு மருந்து சாப்பிட எனக்கு என்னமோ சம்திங் டெல்ஸ் மீ, கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் வாசல் டாக்டர் அவ்வளவு தூரம் படிச்சு விட்டு ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் எல்லாம் பண்ணி எல்லாம் சொன்னா இவாளுக்கு ஒரு குறுக்கு புத்தி, இது பேர் தான் குறுக்கு புத்தி. ஏதாவது ஊர்ல போய் அட்ரஸ் கேட்போம், சில பேரை பார்த்து நமக்கு சந்தேகமா இருக்கும், ஆளையில நம்ம கிட்ட கேட்டுருவோம், அவன் ஒழுங்காக சொல்லியிருப்பான், இருந்தாலும் இன்னொருத்த கிட்ட போய் அவனை பார்த்து நல்லவன் இருக்கான், விவரம் தெரிஞ்சான், நம்மளாம் முடிவு பண்றதான், அவனுக்கு விவரம் தெரியுமா தெரியாது நமக்கு தெரியாது, நம்மளாம் வெளி அழகு புறத்துடைய விஷயங்களை வச்சுட்டு தானே பல விஷயங்களை தீர்மானிக்கணும். அவர் இப்படி போச்சு இல்ல நீங்க இப்படி போங்கோ இதுதான் ரைட் இருந்துவா, கடைசியோட சுத்தினே இருப்போம், முதல்ல சொன்னவங்க கேட்டா அந்த வழி ரொம்ப ஈஸியா இருக்கும், பல சந்தர்ப்பம் நீங்க அப்படிதான் பண்றோம். அப்ப அந்த வைத்தியம் சொன்னா அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அது போல அந்த குரு சொன்னா அப்படின்னா அதை அப்படியே பண்ணணும். பாதி பண்றது, கால் வாசி பண்றது, கொஞ்சம் பண்றது. நிறைய பேர் சொல்லுவா குழந்தைகள் சரியில்லைன்றவா, சரி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை கூப்பி அதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு அவளை ரொம்ப எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னுவா, அப்படிதான் உண்டு நிறைய நான் பார்த்துருக்கேன். சமயத்துல ஏதாவது ரொம்ப குழந்தைய சாப்பிட அவளே சமாதானப்படுறோம், கவலைப்படாத கொஞ்சம் நான் இருக்கேன் அம்மா இருக்கேன், சரியில்லைன்னு தான் அம்மா நம்ம கிட்ட வருவா, நம்ம சொல்லுவோம் குழந்தைகிட்ட ரொம்ப விட்டு கொடுக்காதீங்கோ, தைரியமா இருக்கும், நிதானமா இருக்கும், நல்லா மண்டைய மண்டைய கும்பமா இருந்தா நன்னா ஆட்டுவார். கடைசியில் அவள் தோன்றத பண்ணுவார். அப்புறம் ஒன்னும் நடக்கவே இல்லையா, ஒழுங்காவே நடக்கலையே, நம்ம சொல்றத பண்ணவே இல்லை. பண்ணணும் இல்லையா, பண்ணாதானே அதுக்குரிய பலம் கிடைக்கும். பண்ணலேன்னா அப்படி கிடைக்கும். இதை இப்படிதான் பண்ணணும்னா அதாவது அப்படி பண்ணணும் இல்லையா. அப்ப அதை கேட்கணும். இதெல்லாம் ஒரு குவாலிட்டி, பரபிரம்ம விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் வளர 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 ஒவ்வொன்றா வரணுமா. சத்புத்தி, சாது சேவி, முதல்ல சத்புத்தி வந்து குரு கிட்ட போகணும். அதுக்கப்புறம் குரு கூட இருக்கவங்க எல்லாம் சாதுக்கள்ன்ற அபிமானம் வரும். சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித சரித்தக, அந்த இடத்துல ஒரு நியாயம் நேர்மை இருக்கணுமா. சமுச்சித சரித்தக, சத்வபோத அபிலாஷி, குருவிடத்துல போறோம், சத்சங்கத்துக்கு போறோம்னா அந்த பகவத் விஷயத்திலே ஒரு ருச்சி. துந்துகாரி மாதிரி கோகரன் பாகவதம் சொன்னா, பாகவத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தா, மத்த யாரையும் கவனிக்கிறது, மத்தவாள்லாம் பாகவத்தோட எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தா, துந்துகாரி மட்டும் மோட்சம் கிடைக்கிறது. கேட்கிறான் கோகரன், எல்லாரும் தானே பாகவதம் கேட்டா, எல்லாரும் எல்லாத்தோட சேர்ந்து பாகவதம் கேட்டா, அவன் பாகவதம் மட்டும் கேட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். அவனுக்கு பாகவதம் ஒண்ணுதான் லட்சியமா இருந்தது. இவாளுக்கு எவா வந்தா, அன்னைக்கு எவா வரலையே, இந்த பாகவதெல்லாம் பார்க்கணும். யாரா வருவா நடுவில் 10 மணி 11 லேட்டா வரும், அப்படி பண்ணிடுவான். பாகவத தேவி பாக்குறா, கஷ்டப்பட்டு காத்தாலே நான் உட்கார்ந்துருக்கோம் கூட, நரசிம்மாவதாரம் வாசிட்டு இருப்பா, சின்சியரா சாசா அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பா, ஸ்தம்பேல திருஷ்யதே இவா, இங்க ஸ்தம்பமே இல்லை, அப்புறம் தானே ஸ்தம்பே ந திருஷ்யதே, இரண்டு வாயாச்சு வாசிச்சோம்னா ஸ்தம்பே ந திருஷ்யதே. இது வந்து அவங்க ஒரு அபிமானம் விட்டுருவா, இதை விட்டுருவா, ஸ்தம்பே ந திருஷ்யதே போச்சு, அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டாங்க இங்க கவனம் இருந்தா ஸ்தம்பே ந திருஷ்யதே, அங்க பார்த்தனா ஸ்தம்பே இப்படி பாரு ந திருஷ்யதே, அவ்வளவு நீங்க சொல்லியாச்சு, அப்புறம் இங்க வருது. அப்ப அதுல ருச்சி, அந்த அந்த பண்றதுல ஒரு முறை சொல்லிட்டானா அப்படியே பண்ணணும். சும்மா அப்படி பாதி பாதி பண்ணிட்டு ஒன்னும் நடக்கல, ஒன்னும் ஒழுங்கா வரல. 30 அடி தோண்ட சொல்றான்னா 30 அடி தோண்டணும். சில பேர் சொல்லுவான் 30 அடி தோண்டுவா, எப்படி தெரியுமா, ஒவ்வொரு அடியா தோண்டுவா, 30 இடத்த தோண்டிடுவான். கணக்கெண்ணமும் 30 அடி தான், கணக்கெண்ணமும் 30 அடி, ஒன்னும் வரல. நம்ம கஷ்டப்பட்டு சொல்லுவோம் நாமஜபம் பண்ணுங்க, நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன், காத்தால இவ்வளவு நாமஜபம் பண்றேன், சனகால் அந்த நாமஜபம் பண்றேன், அதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்றேன், இவ்வளவு ஸ்தோத்திரங்கள் சொல்றேன், நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன், நான் மட்டும் விடவே மாட்டேன். அழகா இதை பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணணும். பிரணி பார்த்தான ரொம்ப அழகா சொல்றா. அப்ப அந்த ருச்சி அல்ல வேணும், சத்தபோத அபிலாஷி சுசூஷு சக்தமான பிரணி பத்தன தரக. அப்ப அதுல அந்த விஷயத்துல அவ சொல்றது அப்படியே பண்ணணும். பிரணிபத்தன தரக பிரஷ்ன கால பிரதீக்ஷ, குரு கிட்ட கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கலாம். தத்வித்தி பிரணிபாதேன பரி பிரஸ்னேன, கேள்வி கேட்கறதுக்கு ஒரு டைம் உண்டு. முக்காவது நம்ம நம்ம மறந்துடுவோம்னு கேட்டு வச்சுருவோம். பிரஸ்ன கால பிரதீக்ஷ, எப்ப எப்படி கேள்வி கேட்கலாம்னு அதற்குரியதான காலத்தை கவனிச்சுட்டு காத்துட்டு இருக்கணுமா. கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லுவோம் அப்படின்ற ராமானுஜரே. ராமானுஜர் திருக்குறுங்குடி போற, திருக்குறுங்குடி நம்பி கேட்கிறார், ராமானுஜா நான் ராமாவதாரம் எடுத்து தத்துவம் சொன்னேன், கிருஷ்ணாவதாரம் எடுத்து கீதையை சொன்னேன், பெரிய கூட்டம் சேர்க்க முடியலப்பா, நீ எப்படா அவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்தாய். ராமானுஜர் சிரிச்சுட்டே சொன்னார், எதுவா இருந்தாலும் கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லுவோம் பெருமாளுக்கு, பெருமாளுக்கே அவ்வளவுதான். அப்ப திருக்குறுங்குடி நம்பி பார்த்தார், அவன் சிம்மாசனம் போட்டு அடியேன் பாசன் அப்படி கை கட்டி வாய் குத்தி நின்றுட்டு சொல்லுங்க சுவாமி கூட்டம் சேர்க்கிற முறை என்னன்னு கேட்டாரா. கூட்டம் சேரவே மாட்டேங்கிறது, எனக்கு ஒரு கூட்டம் சேர்க்கிற வழியை சொல்லுனார். உடனே சுவாமி ராமானுஜர் அந்த ஆசனத்தை தொட்டு கண்டை ஒத்தினுட்டு தன்னுடைய ஆச்சாரியன் வந்திருக்கிறான் நினைச்சிருந்து, ஆச்சாரியன் சொல்ல சொன்னதா தன்னை பாவிச்சுண்டு பெருமாள் காதல ஓம் நமோ நாராயணாய, பெருமாளுக்கு திருப்பதிக்கு லட்டு இல்லையா, திருநெல்வேலிக்கு அல்வான் சூரியனுக்கே டார்ச்லைட், அந்த மாதிரி நாராயணனுக்கே நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணார். பெருமாள் எப்படி பாத்துருக்கு எனக்கு தெரியுமே, அதான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஆமா பத்ரீல சொல்லியிருக்காரு, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ, நாராயணா சொன்னா மோட்சமே கிடைக்கும், அப்ப கூட்டமா சேராது அப்படின்னு ஆச்சரியமா. அதனாலதான் திருக்குறுங்குடிக்கு தட்சிண பத்ரின்னு பேர், அந்த பத்ரி போக முடியலன்னா இந்த பத்ரி, அதை விட இது வசதியா. அங்க நாராயணன் நரனுக்கு உபதேசம் பண்ணா இங்க நரன் நாராயணனுக்கு உபதேசம், தட்சிண பத்ரின்னு. அப்ப அவ்வளவு வழங்குது. பிரஸ்ன கால பிரதீக்ஷ கிருபானந்த வாரியார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு 50 வருஷம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அழகா பேசுவான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தன் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, அவருடைய ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருந்தாரு, விஷயமா டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு கிருபானந்த வாரியார். அப்போ ஒரு இளவயசு பய போனான், சாமி இந்த மாதிரி நம்ம நாமஜபம் பண்ணா அது நடக்கும் இது நடக்கும் பிரயோஜனம் உண்டு பலம் உண்டு நடக்கணும்னு புரியல, எனக்கு புரிய முடியாது சொல்லுங்க அப்படின்னா. இப்படி பார்த்தா சிரிச்சா, திருப்பி பக்கத்துல கூட பேசிட்டே இருந்தேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் கோவம் வந்துருச்சு. கஷ்டப்பட்டு நான் கேட்டிருக்கேன், பதில் சொல்லாம மரியாதையே இல்லை. பக்கத்துல கூட பேசிட்டு இருக்கா, என்ன நினைச்சிருக்கா, உடனே கத்தினான். நான் அதை கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல வேண்டாமா, பக்கத்துல கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்டிருக்கா பதில் சொல்லுங்க அப்படின்னு கோபமா திரும்பினார் கிருபானந்த வாரியார். என்னால முடிஞ்சதுன்னா சொல்ல முடியும், நீ கேட்டவனு சொல்ற, நானும் நீ வச்ச வேலை காரணம் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் தான் சொல்லுங்க. நான் பயந்து போயிட்டான். கிருபானந்த வாரியார் ரொம்ப சாதாரண சமத்தா கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவேன். ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். மன்னிச்சுடுங்க தெரியாதுமா. உடனே கிருபானந்த சிரிச்சா, நான் கோபமான கத்துற வார்த்தைக்கே பலம் உண்டு, உனக்கு அழுக வருதுன்னா நாமஜபத்துக்கான அர்த்தம் இல்லாம இருக்கும், பலம் இல்லாம இருக்கும்ட்டா. இப்படியும் இப்படி புரிய வைப்பாளாம். கோபத்துல சொன்னேன், அது உன் மனசை பாதிச்சு உன் புத்தியில ஒரு மாற்றம் வந்து கண்கள்லேயும் தண்ணி வருதுன்னா அப்ப கிருஷ்ணா ராமா கோவிந்தான்ற பகவன் நாமத்துக்கா பலம் இல்லாம போயிடும். அப்ப அந்த வார்த்தைக்கு பலம் இருக்காதான, சேவிச்சான புரிஞ்சு கொடுத்துருக்கான். அவ கேட்கிற முறை அப்ப கூட திட்டினார், ஆனா அதை கொண்டே அவனுக்கு புரிய வச்சாரு பாரு. பிரஸ்ன கால பிரதீக்ஷ ரொம்ப அழகா, அதை கேட்கிற முறையின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப அழகா. சுவாமி ராமானுஜர், நிறைய ராமானுஜர் தான் வர்றது இல்லை. சுவாமி ராமானுஜர் அவரோட குரு பெரிய நம்பிக்கையில தேடிட்டு கிளம்புறார். காஞ்சிபுரத்துல ராமானுஜர் கிளம்புறார், ரங்கநாதன் சொல்லான்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல இருந்து பெரிய நம்பிக்கை கிளம்புறார். ரெண்டு பேரும் மதுராந்தகத்துல மீட் பண்றோம், மதுராந்தகம் ஏரி காத்தராமர் கோவில். ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப சுவாமி ராமானுஜர் கிட்ட, ராமானுஜர் திருவடிகளில் விழுந்து, சுவாமி என் சிஷ்யா ஏத்துக்கோங்கோ, எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைங்கோ அப்படின்ட்டார். அப்ப பெரிய நம்பிகள் சொன்னார், அப்பா காஞ்சிபுரம் படலாம், திவ்ய தேசம் வரதராஜன் சன்னிதி வச்சு எல்லாம் பண்ணி தரேன். சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிட்டார், இல்ல சுவாமி சரீரம் நிலையில்லாதது, நீங்க நான் ஆள வந்தார் பார்க்க தான் அழிச்சுட்டு போனேன், ஆனா நான் வரத்துக்குள்ள அவர் பரம பதிச்சுட்டார், அதனால ஒரு பயமா இருக்கு, இழந்து வேணும்னு சாபமா இருக்கு, ஆச்சாரியன் எங்க இருந்து சொல்றாரோ அதானே திவ்ய தேசம், தயவு செஞ்சு எனக்கு உபதேசம் பண்ணுங்கோன்னுட்டார். உடனே அழகா பஞ்சசம்ஸ்காரம் அங்கேயே பண்ணி வச்சார். இன்னைக்கும் அவர் எந்த சங்கு சக்கரத்தை கொண்டு ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணாரோ இன்னைக்கும் மதுராந்தகம் கோவில்ல அது இருக்கு, கேட்டேன்னா அர்ச்சகர் காமிப்பார் இதுதான் அப்படின்னு. அதுதான் ஆச்சு பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுச்சு வைஷ்ணவ சித்தாந்த முறை. உடனே ராமானுஜர் கையை கூப்பிட்டு கேட்டார், பிரமாணம் எது, பிரமேயம் எது, பிரமாதா யார் அப்படின்னு மூணு கேள்வி கேட்டார். பிரமாணம், பிரமேயம், பிரமாதாம் அப்படின்னு. உடனே பெரிய நம்பிகள் சிரிச்சுட்டே சொன்னார், இது காஞ்சிபுரம் போய் பதில் சொல்றேன்னு. சம்ஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு சிஷ்யன் ஆயிட்டார், அப்ப அது வரைக்கும் பண்ணிட்டார், இப்ப கேட்டாரோ காஞ்சிபுரம் வந்து சொல்றேன். சரி சொல்லி காஞ்சிபுரத்துக்கு அழிச்சுட்டு போறேன், பதிலே சொல்லல, கூட நடந்துட்டே வராது, காஞ்சிபுரம் வந்தாச்சு வருது போய் சேரிக்கலாம், சரி போலாம். பதிலே சொல்ல மாட்டேங்கிற, பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமாதம் பதில் சொல்ல வேண்டாமா. நேர வரதராஜன் சனியர் போய் நின்ன, ஆரத்தி எல்லாம் ஆச்சு, பிரமாணம் என்ன கேட்டா அப்படின்னா, பிரமாணம், பிரமேயம், பிரமாதம். பிரமாணம் அப்படின்னா எதை கொண்டு ஒரு வஸ்து அறிகிறோமோ அது பிரமாணம், நெருப்பில்லாம புகையுமா பிரமாணம், தாமரை போன்ற கண்கள் தாமரை பிரமாணம், சரியா, தாமரை போன்ற கண்கள் பிரமாணம். பிரமாணத்தை கொண்டு எதை புரிஞ்சுக்கிறோமோ அது பிரமேயம். தாமரைன்றது பிரமாணம், பகவானுடைய கண்கள் தாமரை மாதிரி இருக்கின்றது பிரமேயம். அப்ப அவர் சொன்னார், பெரிய நந்திகள், பிரமாணம் வேதம், அந்த வேதத்தை கொண்டு அறியக்கூடிய வஸ்து பிரமேயம் வரதன், நேர வரதன காதிதர், இதான் தான் பிரமேயம். பிரமாணம் வேதம், பிரமேயம் வரதராஜன். பிரமாதா அப்படின்னா பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை எவன் அனுபவிக்கிறானோ அவன் பிரமாதம். உடனே அழகே அவர் தோளை தட்டி, பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை நீ அனுபவிக்கிறில்லையா, நீ தான் பிரமாதா அப்படின்னு ராமானுஜர் பார்த்து. நான் சொல்லலையா, நான் பிரமாதான்னு சொல்லலையா. இப்ப நான் சொன்ன பிரமாணத்தை புரிஞ்சுட்டு பிரமேயத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா என்னவா, சே ராமானுஜா நீரே பிரமாதா, பிரமாணம் பிரமேயம் பிரமாதம். அப்ப ஒரு சில கேள்விகள் பதில் சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் கேள்வி கேட்போம். நம்ம கேள்வி ரொம்ப பிடிக்கும், கேள்வி கேட்க ரொம்ப சொல்லணும், பதில் சொல்றதுதானே கஷ்டம். அந்த பதில் சொல்றது கஷ்டம் இல்லையா, நமக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். சின்னதா இந்த குழந்தைகள்லாம் கேட்கும், அப்பா அம்மாவோட கல்யாண ஆல்பத்தை பார்த்துவோம், கல்யாணத்தை நான் எங்க போயிட்டேன்னு அழும், நான் போட்டோல இல்லை, நீ ஏன் என்ன போட்டோ எடுக்கலன்னு அழும். நம்ம எத்தனை பேரும் அழுதுருக்கோம், பின்னாடி வர குழந்தைகள் அழகு, இனிமேல் வரப்போறது அழப்போம், கல்யாணத்தை நான் எங்க போயிட்டேன்னு அழும். நீ உட்காந்து எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேடா, இது யானை சொல்லி விட்டுடுவேன், பதிலே சொல்ல மாட்டேன். 13 வயசு வந்தோடனே அந்த கேள்வி அதுவே விட்டுடும், பக்குவம் வந்துடுத்தோம். சில விஷயங்கள் வாயை திறந்து பதில் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானா காலம் பதில் சொல்லும். பிரமாணம் பிரமேயம் பிரமாதம். அப்ப கேள்வி கேட்கணும், அதுக்கு எப்ப பதில் சொல்லாலோ காத்துக்கணும். பிரஷ்ன கால பிரதீட்ச, ஒவ்வொரு தடவையும் விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு வராருன்னு ஒவ்வொரு தடவையும் வரா, வசிஷ்ட பிரம்ம ரிஷி சொல்லணும்னு எதிர்பார்ப்போட வரா, வாங்கோ ராஜ ரிஷியே அப்படின்ற கோமா வருது, திரும்பி போறார். ஒரு ஒவ்வொரு ராஜ ரிஷி சொன்னதுனாலே திரும்ப 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 தவம் பண்ணார், அதனால விஸ்வாமித்ரன் ஆனார். இதை முதல் தடவை பாருங்க, அழகா இவன் ஒவ்வொருத்தருக்கா விடுறாரு பாருங்க, திரிசங்கக்காக விடுறார், மேனகைக்காக விடுறார், ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா இவர் பண்ண தவம் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. சும்மாவே பாவமா இருக்கு விஸ்வாமித்ர பார்த்தா, நம்ம நிலம அப்படிதான் இருக்கு, எல்லாம் பிரயத்தனம் பண்ணி கடைசியில வீணடிச்சுட்டு இருக்கும். ஏதோ பிரார்த்தனை பண்ணுவோம், கோவிலுக்கு போயிட்டு வருவோம், என்னன்னா விஷயம் நடக்கணும், பிரார்த்தனை நடிச்சுட்டு இருக்கேன், பெருமாள் நடத்தணும், தெரியல போச்சு, தெரியலேனாலே நடத்துவானோ நடத்தமாட்டானோ நமக்கே நம்பிக்கைன்னு ஆயிடுத்து ஒண்ணு தீர்மானம் ஆயிடுது. பகவான் ததாஸ்து பத்மநாப நல்லாவே சொல்லுவார், ததாஸ்து பத்மநாப உன் மேல கேஸ் போட போற போடு, ததாஸ்து உள்ள இருக்கெல்லாம் கவுண்ட் பண்ணும், ததாஸ்து கவுண்ட் பண்ண வச்சுட்டு 1.5 லட்சம் கோடி பத்மநாபா அந்த கடவுள் திறக்கப்படாது, சத்தாசு திறக்க வேண்டாம், எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டோம். குரு ரொம்ப அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், நமக்கு புரிய மாட்டேங்கிறது. விஸ்வாமித்ரர் ஒவ்வொரு தடவையும் திரும்ப 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 போயிட்டே இருக்கார். ஒரு தடவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேமேன்னு வந்த, ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒவ்வொரு தடவை வசிஷ்டரை பார்த்து பிரம்மரிஷி பட்டம் வாங்கிடணும்னு வரும். நம்ம ஆத்திர சமையலுக்கெல்லாம் சொல்லுவோம், எங்க ஆத்திரோட வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம் வாங்கினவர், இந்த முருங்க குழம்புக்கும் ஒரு உருளைக்கிழங்கு காய்க்குமா பிரம்மரிஷி பட்டத்தை கொடுக்க முடியும், அது பாதி நாள் தேஞ்சி மீதி நாள் உப்பு இல்லாம, இதுக்கு ஒரு பிரம்மரிஷி பட்டத்தை வேற பாவம் வசிஷ்டர் விஸ்வாமித்ர நம்ம கிட்ட பண்ற பாடு. ஆபீஸ்ல பாஸ் வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம் வாங்குற மாதிரி அவன் அவன் குழப்புக்காக வேலையை வச்சிருக்கான். ரொம்ப கேவலப்படுத்துவோம் தெரியுமா, உதாரணங்களை வச்சுட்டு எல்லா பிரிவாலையும் கேவலப்படுத்திட்டு இருக்கோம். வசிஷ்டர் திரும்பி திரும்பி ஒண்ணுமே சொல்லல, ரிஷி ராஜ ரிஷி ராஜ ரிஷி ராஜ ரிஷி ராஜ ரிஷின்ற ஒரு நாள் ஒண்ணுமே சொல்லாம தேவையே வந்து நிக்க, வாரும் பிரம்ம ரிஷியேன்னு ஏண்டா, நான் எதிர்பார்த்து எல்லாம் போயிடுது, பிரம்மத்துக்கிட்ட மனசு வயப்பட்டு விடுத்து, எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் பிரம்ம சம்பந்தம் இல்லையே, எதிர்பார்த்து எல்லாம் விட்டார், பிரம்ம ரிஷி ஆயிட்டார். அதனாலதான் அழகா வந்த அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், ராமன் ஐஷிண்டு போகத்தில் வரா அயோத்தியாவுக்கு வந்து தசரன் கிட்ட சொல்றார் குடுறான் குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப விஸ்வாமித்ர சொல்ற அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், ராமன் யாருன்னு எனக்கு தெரியுண்டான்ட்டார். எப்பயுமே இவர் சொன்னார்னா மறுத்து சொல்லுவார் வசிஷ்டர். வசிஷ்டர் ஒவ்வொருத்தர் திரும்பி பார்த்தார், விஸ்வாமித்தர் ஏதாவது சொல்றாரா பாக்கலாம், வசிஷ்டர் இன்னைக்குதான் ஒழுங்கா பேசுற, அப்படியே பேசி கண்டினியூ பண்ணணும்ட்டு, இன்னைக்குதான் இவர் தெளிவா பேசுறார், அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லையா, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் சொல்லிட்டு உடனே வசிஷ்டரை பார்த்து கைகூப்பி, வசிஷ்டோபி மகா தேஜாக ஏசேமே தபசிஸ்திதாக, வசிஷ்டர் மாதிரி பெரியவாளுக்கெல்லாம் தெரியும்டா, அந்த ராமன் எனக்கு தெரியும்டா. அப்ப இந்த அளவுக்கு ராமனை இவர் நம்பி தசரதன் ஒப்படைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் வசிஷ்டர் பட்டிருக்காரு பாருங்க, விஸ்வாமித்திரர் பட்டதில்லை, விஸ்வாமித்திரரை விட வசிஷ்டர் பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்திருக்காரு. விஸ்வாமி என்ன பாடுபடுத்திருக்காரு தெரியுமா, கோபத்துல திருசங்கருக்காக என்னெல்லாம் பாடுபடுத்தி எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தார் வசிஷ்டர். எதுக்குறான்னா, இவன் சத்சிஷ்யன் ஆகணும், இவன் பிரம்ம ரிஷி ஆகணும், இவன் பகவான் அனுபவிக்கணும்னு ஒண்ணுத்துக்காக. அதனாலதான் அவ்வளவு அழகா ஜோரா இவர் தான் டிசைட் பண்றாரு. விஸ்வாமித்திரர் தான் ராம கல்யாணத்தை டிசைட் பண்ற. வசிஷ்டர், நீ எப்படி டிசைட் பண்ணுவ? நான் குல குருன்னு ஒரு வார்த்தை பேசுறது, அதெல்லாம் தான் ரொம்ப அழகு. அதை விட அதிசயம் தசரத. என் பிள்ளைக்கு நான் இல்ல தீர்மானம் பண்ண, நீங்க யார் தீர்மானிக்கிறது? சக்தமான என் புள்ள அகம்பா மமகாரத்தை என் பிள்ளைக்கு நான் டிசைட் பண்ணும், நீங்க யார் டிசைட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கலையா? விஸ்வாமித்திர பண்ணா சரியா இருக்கும். சரி, ஏதோ ஒரு பிள்ளைக்குன்னா பரவாயில்ல, எல்லா பிள்ளைக்கு வேற டிசைட் பண்ணிட்டாங்க. லக்ஷ்மணனுக்கு ஊர்மீரிய கொடுங்கோ, பரதன் சத்ருனனுக்கு மாண்டவி சுத்த கீர்த்திய கொடுங்கோ, ஜனக மகாராஜ் அவங்க தம்பி குஜத்த பசங்களை கொடுத்துருவோம்ட்டான். இப்படி தசரத இப்படி பார்த்துட்டு இருக்க, அம்மாச்சு கல்யாணம் தானே, நான் தானே அப்பா, கஷ்டப்பட்டு புத்திர காமேஷி ஆகமெல்லாம் பண்ணி மகத்பூத பாயசம் வாங்கினாலும் நானாச்சு. ஒண்ணுக்கு முடியாது, ஒண்ணுமே கேட்கலையா? விஸ்வாமித்திரர் ஓகே தானே? தேவரின் சங்கல்பம் எப்படியோ விசக்தமான அந்த நம்பிக்கை, அந்த அபிமானத்தை விட்டாதானே. இல்லாட்டி நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குரு ஒரு லெவலுக்கு மேல தலையிடுறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டோம். அவ படிப்பு விஷயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்முடைய அனுபவங்களை கொண்டே நம்ம பல விஷயங்களை தீர்மானிக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள் நிறைய விஷயங்கள் அப்படிதான் பண்ணிடுறோம். குருவுக்கு அதை பூரண சுதந்திரம் கொடுக்கறது இல்லை. சுதந்திரம் ஆனும் பிரஸ்ன கால பிரதீட்சக, அந்த கேள்வி கேட்கறதுக்கான காலத்தை பார்த்துட்டு இருக்கணும், கேட்கணும். கேட்டா அவ பதில் சொல்லுவா, ரெண்டு சில பதிலே சொல்ல மாட்டான். சுவாமி ராமானுஜர் 18 தடவை திருப்பி அனுப்புறாரு திருக்கோஷ்டி அம்பி, ஒரு தடவை ரெண்டு தடவை, முதல் தடவை வரும்போது யாருக்கு என்னத்தை சொல்றதுன்னு அப்படின்னு திரும்பி எழுந்து போயிட்டார். 17 தடவை திரும்பி வந்துட்டு 18வது தடவை போனவன உபதேசம் பண்ற காதல் இருக்கார் சுவாமி ராமானுஜர். பிரஸ்ன கால பிரதீட்ச, அந்த காலத்தை காதல் இருக்கணும். ஏன்னா சத் விஷயம், பகவத் விஷயம், பகவத் விஷயம், எத்தனை விஷயங்கள் நம்ம காதல் இருக்கும். நம்ம தான் பணம் கொடுக்குறோம் கேபிள் டிவிக்கு, நம்ம தான் டாப் அப் பண்றோம் நம்மளோட ரிஷாண்டனாக்கு, நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அடுத்த நிமிஷம் அடியேன் சார், எஸ் சார் வந்து நிக்கிறான், எத்தனை ஓட்டம் ஓடணும் அவனோட, 1000 போன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அது 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி அதுக்கு வேற பைசாவை வாங்கி, நம்ம நம்மளால தான் டெலிகாம் கம்பெனிலாம் ஓடிட்டு இருக்கு. இதுல அவனுக்கு நம்ம அவன் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம போன் பண்ணா நிமிஷத்துக்கு 50 காசுன்னுவான். அதுல எங்க சேல்ஸ் அப்படி பிஸியா இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நம்புறோம். 3 நிமிஷம் 5 நிமிஷம் அவன் சொல்லுவான், நேரம் அங்க போங்கோ இங்க போங்கோ. அப்ப இவாளுக்கு எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கோம். அப்ப குருநாதர் கிட்ட காத்துட்டு இருக்கிறனால, குரு கிட்ட காத்துட்டு இருக்கிறனாலே நமக்கு பெனிஃபிட்ஸ் உண்டு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நிதானம் பிரஸ்ன கால பிரதீட்ச, அந்த கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்டுட்டு அதற்குரியதான பதில் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஒரு சிஷ்யன் இருந்தா வேத பாடசாலையில், ஒரு நாள் குரு சொல்லிட்டு இருந்தா ஆச்சரியமா, பிரம்மம் உள்ள இருக்கு ஆனா எதுவும் அதுக்கு ஒட்டுறதில்லை அப்படின்னு சிஷ்யம் எழுந்த. அது எப்படி எனக்கு ஒட்டுனா பிரம்மத்து மட்டும் எப்படி ஒட்டாது, உள்ளதானே இருக்கா, அது எப்படி ஒட்டாதுன்னு விட்டான். குரு சொன்னார், சரிடாக்கு வந்து அப்புறமா பதில் சொல்றேன். அவனுக்கு ஒரே சந்தோஷம், குருவுக்கு பதில் தெரியல. ஏன் புத்திசாலியா கேள்வி கேட்ட நினைச்சுட்டான். இப்படியே காலம் போச்சு, குரு பதிலே சொல்லல. ஒரு நாள் ஏதோ விசேஷம் நல்லா மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார அக்கார அடிச்சு அழகா குரு எல்லாரும் சாப்பிட கொடுத்தா, எல்லாரும் சாப்பிட்டா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தா, ஒவ்வொருத்தரும் அரபு பொடியை போட்டு கை அலம்பிட்டே இருந்தா. குருநாதர் இந்த பய கையலம்பு வந்துட்டான், இந்தாடா உட்காந்து அரபு பொடி கை அலம்பிக்கோண்டு இன்னைக்கு கடகடங்க அரபு பிடிக்க நல்லா அலம்பிட்டான். திருப்பி குருநாதர் கை நீட்டான், இன்னொரு அரபு பொடியை கொடுத்தான். அவன் சொன்னான், பிசுக்கு போயிடுது சுவாமி, அரபு பொடி வேண்டாம், அலம்ப வேண்டாம். அவர் சொன்னாடே, கையில ஓட்டிட்டு இருக்கோம், நல்லா நாட்டில் ஓட்டிட்டு இருக்கும்டா, நாக்கில் போட்டு கொஞ்சம் அரப்பு பொடி எடுத்து வாஷ் பண்ணாதான் அந்த பிசுக்கு போகுண்டான்னு. உனக்கு கோவம் வந்துடுச்சு, நாக்கில் எப்படி சுவாமி ஒட்டும், கையில தானே ஒட்டும்னு புடிச்சுட்டாரு குரு. உடம்புல இருக்க ஒரு வசத்துக்குள்ளேயே ஒன்னுல ஒண்ணு ஒருத்தில ஒட்டாதுன்னா பரபிரம்மத்தாலும் முடியாதுன்னு. உடனே குருநாதான்னு காலில் விழுந்தான். கையில ஒட்டுறது நாக்கில் ஒட்டல இல்லையா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பெரியவாள்லாம் விதவிதமா ப்ரூவ் பண்றா. அப்ப இந்த கேள்வி கேட்கணும், பதில் சொல்றதுக்கான காலத்துக்காக காத்துட்டு இருக்கணும். பிரஸ்ன கால பிரதீட்ச, எப்ப பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும், குருக்கு தெரியும். இந்த கேள்வியை கண்ட நேரத்தை கேட்கப்படாது, எப்படி கேட்கணும், எல்லாமே இருக்கு. பிரஸ்ன கால பிரதீட்ச ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு குவாலிட்டி, சத் புத்தி, சாது சேரி, சமுச்சித சரித, தத்தபோத அபிலாஷி, சுஸ்ரூஷு, தியக்தமான பிரணிபதனசே, பிரணிபதன பரஹ, ரொம்ப அழகா ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர பிரஷ்ன கால பிரதீட்ச இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டி இந்த குவாலிட்டி எல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். இதுக்காக தான் இந்த ஸ்லோகம். இந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னா தெரிவிக்கணும். இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும். எல்லாம் நீங்களே பண்ணுங்க, எல்லாம் நீங்களே பண்ணுங்க, எல்லாம் நீங்களே பண்ணுங்க. பிக் பஸார் நாங்க போய் நீங்க வாங்குறது ஆடித்தள்ளுபடி நாங்க போய் சொல்றோமா வாங்குங்கன்னு? எந்த மொபைல் போன் வாங்கணும் நாங்களா சொல்றோம் உங்களுக்கு? என்ன சாப்பிடணும் நாங்களா சொல்றோம் உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை லேட்டா இருந்துக்கோ நாங்களா சொல்றோம் உங்களுக்கு? சொந்தக்கார கல்யாணத்துக்கு மூணு நாள் படிப்போம் நாங்களா சொல்றோம் உங்களுக்கு? 90 விஷயம் நீங்க முடிவு பண்றோம். 99 விஷயம் நீங்க முடிவு பண்றது. இதெல்லாம் கூட நீங்களே பண்ணணும். எல்லாம் நீங்க தான் தெரிவிக்கணும். நீங்க தான் நாமஜபம் பண்ண வைக்கணும். நீங்க தான் ஞானத்தை கொடுக்கணும். நீங்க தான் பக்தியை கொடுக்கணும். நீங்க தான் வைராக்கியத்தை கொடுக்கணும். அப்ப நீங்க என்னதான் பண்றதா உத்தேசம்? நீங்க பாட்டுக்கு ஜாலியா கல்யாணம் காட்சி ஆடி தள்ளுபடி மொபைல் போனு டிவி சீரியல் தூக்கம் சண்டை சச்சரவு அழுக வியாதி இது ஒவ்வொரு அலையிறத உத்தேசமோ எந்த வித நியாயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் உங்களால பண்ண முடியும்னா அப்ப இதுவும் நீங்க தானே பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு உத்வேகம் இருக்கு, பலம் இருக்கு, டைம் இருக்கு, ஆசை இருக்கு, முடியறது அப்படின்னா ஏன் இது முடியாது? இது மட்டும் அப்படியே வாழ்பழத்தை உரிச்சு வாழ்பழத்தை உரிச்சு வாயில போடலாம். மெல்றது நீங்க தானே. சரி பசிக்கிறது வாழ்பழம் கொடுக்கலாம், சரி போனா போறது உரிச்சு கொடுக்கலாம், சரி போனா போறது வாயில போடலாம். போனா போறது நாங்களா மெல்ல முடியும்? போனா போறது நீங்க தான் மெல்லணும். போனா போறது நீங்க தான் முழுங்கணும். போனா போறது உங்க வயிற்றுக்குள்ளதான் அது போகணும். அப்ப இதெல்லாம் பண்ணணும். சத்புத்தி சாது சேவி ஒவ்வொரு நாளா யோசிக்கணும். நமக்கு சத்புத்தி இருக்கா? சாதுக்களிடத்த பிரியம் இருக்கா? சத்புத்தி சாது செய்தி சமுச்சித சரித்தக நேர்மை இருக்கா? குருவிடத்துல குரு சொல்ற முறைகள்லாம் பண்றோமா? சாஸ்திரத்த விஷயங்கள் ருச்சி இருக்கா? சத்புத்தி சாது செய்தி சமுச்சித சரித்தக தத்வபோத அபிலாஷி தத்துவத்த ருச்சி இருக்கா? டிவியில ருச்சி இருக்கு. நான் ஒண்ணும் பெருசா டிவியே பாக்குறது பெரிய பெருமை. இந்த காலத்து ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிடுது. நான் ஒண்ணு நிறைய பாக்குறதே இல்லை. ஒரு ப்ரோகிராம் ரெண்டு ப்ரோகிராம் பார்த்தேன். இது என்னவோ பெரிய தியாகம். லோகத்தை யாரும் பண்ணாத யாகம். அப்படியே கையை விட்டா டெய்லி கையை வெட்டி கொடுக்குற மாதிரி சொல்லுவார். ஒன்றும் கிடையாது. ரெண்டே சீரியல் தான் பாக்குறேன். ஒன்றும் எனக்கு எதுலையும் ஆசையே கிடையாது. எதுலையும் ஆசையே கிடையாது. சாத்தால காஃபி 5 நிமிஷம் லேட்டா இருக்கும், உசுரே போடும். அப்புறம் எங்க ஆசையே இல்லை. தத்துவபோத அபிலாஷி அந்த ருச்சி இருக்கும். தத்துவபோத அபிலாஷி சுஸ்ரூஷு கைங்கறி ருச்சி இருக்கும். சக்தமானக இன்னைக்கு அம்பாவத்தை விட்டேனா இன்னைக்கு அப்படி நடந்திருந்தேன். சுஸ்ரூஷு சக்தமானக பிரணிபதன பரக குரு சொல்ல வார்த்தைகள் நம்பிக்கையோட பண்றோமா? முழுக்க பண்றோமா? பிரணிபதன பரக பிரஷ்ன கால பிரதீட்ச. அப்ப அந்த கேள்வி கேட்கறதுக்கான நேரத்தை பார்த்துருக்கோம். அப்ப இப்ப எத்தனை 8 குவாலிட்டி சொல்லியிருக்கேனா? 8 சொல்லியிருக்கோம். இன்னும் இருக்கு, நாளையோட முடிச்சிருவோம். கவலைப்படாது, அதுக்குள்ள பாஸ் மார்க் வாங்கிடுவோம். ராதே கிருஷ்ணா. இது எப்படின்னா இந்த சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் மாதிரி முதல் படி வந்தா சத்புத்தி சாது சேதி வந்தா தான் அடுத்தபடி ஏற முடியும். இல்ல 2 படி விட்டுட்டு 3வது படி தாண்டறேன். 2 படி அது அப்புறம் எனக்கு மத்த 2 கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த திட்டமானகள்லாம் முடியும். பிரச்சனை கால அப்படின்னா கேள்வி கேட்டேன். இனிமேல் குரு எப்ப ஃப்ரீயா இருக்காரு பார்த்தா கேள்வி கேட்டுக்கிறேன். அது நடக்காது. இது ஒவ்வொரு படியா ஏறி ஏறிதான் வரணும். முதல் படி ஏறிட்டு சத்புத்தி முதல்படி ஏறிட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்ப 2வது படி ஏறுறா ஏறிட்டு இருக்கா ஏற போறா ஏறி ஏறி இறங்க போறா நீங்க முடிவு பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் समस्त बाधव दल को जय गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ரோகா சமஸ்தா सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ 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 அனந்தபுரி க்ஷேத்ர கீ சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப ஜெய் போலோ ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர் கீ ஜெய் ராதே கிருஷ்ணா.